தொழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் பாடியும் அலறியும் கொடியும் பேதையும் கொண்டது விடாது என்னும் பேதையும் கொடியும் பற்றியதை விடாது. அப்படிப்பட்ட நிலையில் வந்து நின்று அப்படிங்கிற வகையில கொடியும் பேதையும் கொண்டது விடா என்னும் படியே ஆகினல் இடையரா அன்பில். ஆக அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனா இடையரா அன்பு. ஆக படியே ஆகி நல் இடையரா அன்புனர். ஆக மேற்சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய வண்ணமாக அந்த கொடியும் பேதையும் கொண்டது விடாது என்னுங்கின்ற அந்த நிலை. அப்படிப்பட்ட அந்த நிலையில் பசுமரத்து ஆணி அரைந்தார் போல. நீங்க ஆணி எடுத்து அடிக்கின்ற பொழுது காய்ந்த மரத்தில் அடிக்கின்ற பொழுது அதிக முயற்சி தேவைப்படும். நீங்க மரத்துல நம்ம பாத்தீங்கன்னா வீடுகள்லயோ கதவுகள்லயோ நம்ம இருக்கக்கூடிய அந்த ஜன்னல் போன்றவற்றை ஆணி அடிக்கின்ற பொழுது ஆணி வளைந்து விடுவதும் உண்டு. கடினமான முயற்சியில அந்த ஆணி அடிக்கப்படும். ஆனால் சில நேரங்களில் பாத்தீங்கன்னா சில்லர் அப்படிங்கிற ஒரு இது கொண்டு ஒரு முதல்ல ஒரு துவாரத்தை போட்டுட்டு அது அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சுரு வைத்து ஏற்றுவதை பார்க்கலாம். ஆனா அதுவே ஒரு பச்சை மரம், அது எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் சரி அந்த மரத்துல போய் ஒரு ஆணி அடிக்க சொன்னோம்னா ஒன்னும் பெரிய சுத்தி எல்லாம் ஒன்னும் வேண்டியிருக்காரு. ஒரு இந்த ட்ரில் பண்ணக்கூடிய கம்பிகளோ கருவிகளோ எதுவுமே வேண்டியது இல்லை. ஒரு ஆணி எடுத்து பக்கத்துல ஒரு கல் இருந்தா போது எடுத்து அடிச்சீங்கன்னா அந்த மரத்துல போய் ஆழமா பதியும். அப்ப பசுமரத்தில் ஆணி எப்படி ஆழமாக அதாவது அதிக முயற்சி இல்லாமல் பதிகிறதோ அதுபோல, அதாவது இந்த பசுமரத்தாணி அரைந்தார் போல. எனவே பச்சை மரத்துல ஆணி அடிக்கின்ற பொழுது அது எளிதாக உள்ள போய் பதியும். அது மட்டுமல்ல அந்த மரத்துல அது அந்த மரம் வளர வளர என்ன ஆகும்னா அந்த மரத்துல ஆணி இறுகி நின்று கொண்டோம். நீங்க காய்ந்த மரத்துல அடிக்கிற ஆணியை எளிதா எடுக்கலாம். நான் பச்சை மரத்துல அடிக்கின்ற ஆணி எவ்வளவு எளிதாக உள்ள போகிறதோ அதுவே அந்த மரம் கொஞ்சம் வளர வளர என்ன ஆகும்னா அந்த ஆணியை இறுக பிடித்துக் கொள்ளும். அதுபோல அருத்தத்துல எளிதாக உள்ள போகிறது என்பது மட்டும் கருத்தல்ல, அந்த ஆணியை அந்த மரம் எப்படி பிடித்துக் கொள்ளுகிறதோ அது போல. அதாவது அந்த பசுமரத்தாணி அரைந்தாற் போல அந்த மரம் வளர்ந்து வருகிற நிலையில அந்த ஆணியை அது நன்கு பிடித்துக் கொள்வது போல நாம இறைவனை நம் உள்ளத்துல அது பிடிக்கும். அது எப்படி? பசுமரத்தாணி அரைந்தார் போல. எனவே பக்குவம், இந்த இடத்துக்கு பசுமரம் என்பது வயதை பொறுத்தது அல்லங்க. புதே உலகியல் என்ன சொல்லுவாங்க, ஐயா அது பச்சை மரத்துல பதிய வைக்காம வேற எப்ப பதிய வைப்பது அப்படின்னு சொல்வது. ஏன்னா உயிர் பக்குவப்படுதல் என்பது வயதை வைத்துக் கொண்டு வருவது இல்லைங்க. உலகியல் அனுபவம் தான் வயதை வைத்துக் கொண்டு வரும். ஆனா அருள் அனுபவம் அப்படி அல்ல. 70 வயதுல வராதவருக்கான ஒரு பக்குவம் 7 வயது குழந்தைக்கு வந்துடும். எனவே பக்தி அனுபவம் என்பது வயதை அடிப்படையாக கொண்டு வருவது அல்ல. ஆனா நாம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா உலகியல் அனுபவத்தை போலதான் பக்தியிலும் நாம நிற்கிறோம். அவனுக்கு என்ன தெரியும் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும் சின்ன பையன் அப்படின்னு நினைக்கிறவனுடைய ஒரு வழிபாட்டு நெறியில அறிவு பெறுகிற அந்த ஞானம் என்பது பிறவிதோறும் தொடர்ச்சியால் வருவதுதான் ஞானம். ஒரே பிறவியில் வருவதல்ல, பல பிறவியில பிறந்து இறந்து உடந்து மெல்ல மெல்ல வருகிற பக்குவம். அது எந்த வயதுல யாருக்கு வரும் அப்படிங்கறத நமக்கு தெரியாது. அதனால அங்க வந்து உலகியல் அறிவு என்பது செல்லுபடி ஆகாது. ஆனால் நாம் அதையும் அதே அளவுகோல் பொழுதுதான் காண்போம். நம்ம அறிவு என்னன்னு கேட்டா சின்ன பையனா அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைப்போம். நம்மளை விட 2 வயசு தெரிஞ்சிருந்தாலும் அவங்க பெரியவர்கள் தான் அப்படிங்கிற உணர்வு பக்தியில வரும்போதுதான் தெரியுமே ஒழிய பேர் வகை தெரியாது. எனவே அந்த இளமையான வயதுல ஆழமா பதியும். ஆனா இளமையில் கல் அப்படின்னு சொன்னாங்க, முதிர்ந்த பிறகு கல் அப்படின்னு சொல்லாம இளமையில் கல் அப்படின்னா இளமையா இருக்கும் போதே படினா படித்தது என்பதே உலகியல் கல்விதான் பல் கல்வி என்று ஆயிடுச்சு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா தொழிற்கல்வி என்பதுதான் கல்வியாக கருதப்படுகிறது. இன்னைக்கு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்ன எடுத்துட்டீங்கன்னா ஆர்ட் காலேஜ் அப்படிங்கறது நிறைய இருக்கும். அப்ப அங்க நம்ம போய் பாத்தீங்கன்னா கலை அறிவியல் கல்லூரி என்பது இன்னைக்கு எல்லா இடங்களையும் மாவட்டங்கள் தோறும் இருக்கும். பையன் என்ன பண்றாங்கன்னா பிஏ படிக்கிறானுங்க, பிகாம் படிக்கிறானுங்க அப்படி சொன்னாலே மதிப்புக்குரிய காலமா இருக்கும். இன்னைக்கு அப்படி இல்ல, என்ன பண்றான் பையனை, என்ஜினியர் பண்றான், டாக்டர் பண்றான் அப்படின்னா தான் மதிக்கக்கூடிய காலமா இருக்கு. ஆக வெறும் பொறியியலும் மருத்துவம் மட்டுமே வாழ்க்கை அல்ல. ஆனா இன்னைக்கு உலகத்தினுடைய பார்வை என்ன ஆகி போச்சுன்னா அது மாற்றம் நிகழ்ந்து என்னன்னா தொழிற்கல்வியை கல்வதுதான் கல்வியின் ஆயிப்போச்சு. எல்லாருமே இன்ஜினியர், எல்லாருமே டாக்டர் அப்படின்னா வாத்தியார் யார் ஆகிறது? நீங்க வாத்தியார் ஆகணும்னா நீங்க கலை கல்லூரியில் போனா தானே நீங்க படிப்பு. அன்னைக்கு பிஏ தமிழ் எத்தனை பேர் எடுக்கிறாங்க, பிஏ இங்கிலீஷ் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதுக்கு எம்ஏ வரைக்கும் போறவங்க எத்தனை பேர்னு பார்த்தா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறார். ஒரு காலத்துல நாளைக்கு தமிழ்நாட்டுல தமிழ் கல்வியே இல்லை அப்படிங்கிற காலம் வந்தாலும் வந்து விடலாம். ஏன்னா இன்னைக்கு அதுக்குன்னு சூழலும் நிலைகளும் மாறிக்கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். ஏன்னா தொழில் மட்டுமே கல்வி, பொருள் மட்டுமே கல்வி, பொருளை பெறுகிற கல்வியே கல்வியாக கருதுகிற காலமாக இன்னைக்கு கிடக்குது. அதனால பல்வேறு நிலைகள்ல கடந்த ஒரு ரெண்டு பாஞ்சு நாளைக்கு மணி பார்த்துருக்கலாம், மாணவர்கள் கல்லூரி முதல்வரை கொண்டு விட்டார்கள். ஒரு மூணு மாணவர்கள் கல்லூரி முதல்வரை கொண்டு விட்டார்கள். நம்ம நாட்டில் ஒரு ஒரு எவ்வளவு பெரிய போற்றப்படுகிற ஆசிரியர் பெருமக்கள் இன்னைக்கு கல்லூரியிலேயே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய வருத்தத்துக்குரியது என்பது எத்தனை பேர்த்தை பாதித்திருக்கும். அது எதனால் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது? ஆசிரியர்கள் இறைவனுக்கு ஒப்பானவர்கள் அப்படிங்கிற சிந்தனை நம்முடைய மாணவனிடத்துல குறைந்து விட்டது. ஏன் குறைஞ்சது? கீழே சொல்லிக் கொடுக்கல, அப்படி சொல்லிக் கொடுத்த பாடங்கள்லாம் இன்னைக்கு இல்ல பாடத்துல. அப்ப இதெல்லாம் நடக்கத்தான் செய்கிறது. இந்த அடிப்படை தாங்க நிலை. எனவே அந்த வகையில பாத்தீங்கன்னா கல்வி அப்படிங்கிறது மாறி நிற்பதை பார்க்கும். இப்படி ஒவ்வொன்றுமே நீங்க எடுத்துக்கொண்டு பார்க்க. அதனால இளமையில் கல் என்பது இறைவனை இளமையிலேயே மூன்று அதாவது ஏழு வயது ஆகின்ற பொழுது இறைவனை பற்றிய சிந்தனைகளை தீக்கை வழியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் சைவ நெறி. சைவத்தினுடைய அடிப்படை ஏழு வயது தீக்கை பெறணும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஏழு வயது தீக்கை பெறணும் அப்படிங்கறது இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்ம அறிந்திருக்கிறோம், எத்தனை பேர் அதை செய்கின்றோம், செய்தவங்க எப்படி நம்ம அதை பின்பற்றுகிறோம் அப்படின்னு பார்க்கணும். எனவே படியே ஆகினல் இடையரா அன்பில் பசுமரத்தாணி அரைந்தார் போல. எனவே பசுமரத்து ஆணி அரைந்தார் போல என்பது இளமையிலேயே சிவநெறியை அந்த உயிர்களிடத்துல பதிய வைத்து விட்டால் அந்த விதை வளர்ந்து வரும் பொழுது மேலும் இருக பற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பு. அதை விட்டுட்டு முதுமையான பிறகு ஒரு 50 வயசு 60 56 வயசு ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நேரம் போக மாட்டேங்குது, எத்தனை சீரியல் தான் பாக்குறது, போர் அடிக்குது அப்படிங்க அப்புறம் அட கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வாயா அப்படின்னு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து அப்புறம் சாமிக்கு உளுந்து கும்பிட முடியலைங்க. உங்களை மாதிரி உளுந்து கும்பிட ஆசையா இருக்குது, புரிய முடியல, உட்காரணும் ஆசையா தான் இருக்குது, உட்கார முடியல, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல. அப்ப கோயிலுக்கு வந்து என்னதான் ஆகும்? இந்த குப்பைத்துக்கு உரமா போடுவோமா, ஒரு சீமா தெரிவித்து கூட்டத்தான் முடியுமா, என்ன பண்ண முடியுங்க? அது 68 வயசு 58 வயசு வரைக்கும் சாமிக்கு நினைக்கிறதுக்கு நேரம் இல்லாம ஓடியாச்சு. பேரம் பேசி குழந்தை அது இதுன்னு அப்புறம் எங்கேயாவது போய் முட்டி மோதி நிற்கும் போதுதான் இதுக்கு ஒரு என்ன ஜோசியர் போய் பார்த்தாலும் ஒன்னும் சொல்லுமா ஆக மாட்டேங்குது, டாக்டர் போய் பார்த்தாலும் ஒன்னும் ஆக மாட்டேங்குது, எல்லாரும் கைவிரிச்சு விட்டுட்டாங்களே, அப்புறம் ஜாமீன் ஒண்ணு இருக்குதாமா இருக்குதுன்னு அப்புறம் வந்து என்ன ஆக போகுதுங்க? இன்னைக்கு அப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது உலகத்தின் ஓட்டம், அப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இறைவனை எப்பொழுது அறிவது அப்படின்னு கேட்டா எல்லாரும் 50க்கு அப்புறம் 60க்கு அப்புறம் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற காலத்துல ஓடுகிறார்களே ஒழிய அப்படிப்பட்ட காலம் கடன் இன்றிருந்தே தொடங்க வேண்டும் அப்படிங்கிற நினைப்பு நமக்கு வருவதில்லை. நம் மணிவாசருடைய வாக்குல சொல்கிறார், பசுமரத்தாணி அறிந்தார் போல. பக்குவப்பட்டார்தான் அந்த பக்குவம் 5 வருதா 50 வருதான்னு தெரியலைங்க. இப்ப இதுதான் சிக்கலே. அதெல்லாம் முன்கூட்டியே சாமி ஏதாவது அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருந்தா பக்குவப்பட்டவங்களா பார்த்து பார்த்து பண்ணிடலாம். சரியா எந்த உயிருக்கு எந்த நேரத்துல எப்ப பக்குவம் வரும் என்பது அவன் ஊட்டுகின்ற அவனுக்கு தானே தெரியும், கூடவே இருக்கிற அவனுக்கு தான் தெரியும். நம்மளால அறிந்து கொள்ள முடியாது நமக்கு எப்ப பக்குவப்படுகிறோம் அப்படிங்கிறது, அல்ல நம்ம பக்குவம் எப்பொழுது முறிந்து போக போகிறது தெரியாது. அதாவது அது திருவருளுக்கு தான் தெரிந்திருப்பது. ஆக அந்த இளமை அப்படிங்கிற ஒன்று இங்க இளமை என்பது பக்குவம் தான், வேற ஒன்றும் இந்த இந்த உலகியலா இருந்தா இளமைன்னு சொல்லிடலாம். இது பசுமரத்தாணி அரைந்தார் போல பக்குவப்பட்ட உயிரினிடத்துல அந்த சொல் போய் உள்ள விழுகின்ற பொழுது அது இருக பற்றி கொள்ளும். எப்படி பற்றி கொள்ளும்? பச்சை மரம் போல பற்றி கொள்ளும். பக்குவப்படாத உயிர்ட்டு சொன்னீங்கன்னா என்ன ஆகுனாரு? காஞ்சி போன மரத்துல ஆணி அடிக்கிற மாதிரி தான் ஏறவே என்னதான் சிரமப்பட்டு அடித்தாலும் ஒரு நாளைக்கு லேசா பிடுங்கிடல. ஆனா பசுமரத்தாணி பறிந்தது எந்த காலத்தும் பிடுங்க முடியாது. அதுபோல உள்ள பக்குவப்பட்டு விட்டால் நாம வாங்குகிற ஞான செய்திகள் உள்ளுக்குள்ள அப்படியே அரைந்தார் போல பறிந்து நிற்கும். பக்குவப்படாத உயிர்கள் இடத்துல என்னதான் நாம நேரம் கடந்து நடத்திக்கிட்டே இருந்தாலும் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் என்னமோ சொல்றாங்கய்யா, நமக்கு ஏதோ சாயந்தரம் நேரம் வந்த போது ஒரு மணி நேரம் ஏதோ நல்லது கேட்போம், எனைத்தான் நல்லவை கேட்க அப்படின்னு இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் கேட்போமே அப்படின்னு கேட்கலாம் இல்லைங்களா. அப்படி ஒவ்வொரு உயிருடைய பக்குவம் வேறுபட்டு நிற்கும். அதனால பக்குவப்பட்ட உயிர்கள் பரம்பொருளை எப்படி பற்றும் அப்படின்னு கேட்டா, பசிய மரத்தில் ஆணி அரைவது போல பற்றும். பசுமரத்தாணி அறைந்தார் போல அந்த போய் அது போய் பற்றி கொண்ட மாத்திரத்தில் அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னா, நல் இடையரா அன்பில் பசுமரத்தாணி அறைந்தார் போல கசிவது பெருகி. அதுக்கு முன்னாடி படியே ஆகி நல் இடையரா அன்பில், நல் இடையரா அன்பு அப்படின்னு கேட்டா அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனர், நல் அன்பு இடையரா அன்பு. அது சொல்ல கூட்டி பிரித்து கொள்ளணும். நல் இடையரா அன்புனா இடையரா அன்பு மட்டும், அந்த நல் என்பத அன்புக்கு சேர்த்துக்கலாம். நல்ல அன்பு இடையரா அன்பு. அன்புல நல்ல அன்பு கூட இருக்கும் போலதான் இருக்குது சரிங்களா, அன்பு அப்படிங்கிறது. ஆக நல் இடையரா அன்பு. அப்ப செந்து பற்றிய இடம் சிவபெருமான் ஆதலின் இவ்வன்பு நல் அன்பு ஆயிற்று. பெருமானை பற்றுவது நல்லன்பு. அதே உலகத்தை பற்றினா என்ன ஆகும், பாசம். பாசம் பந்தப்படுத்தும், திருவருள் பந்தத்திலிருந்து நீக்கும். இவ்வளவுதாங்க செய்தி. இறைவன் மீது அன்பை வைத்தோம்னா பாசத்திலிருந்து உயிர் விடுபடும். இறைவனை விடுத்து உலகத்தின் மீது வைத்தோம்னா பந்தப்படுவோம். அந்த நம்மால வைக்காம இருக்க முடியாது, யாரோ திரு வேணும். நம்ம அந்த யார்கிட்ட காட்டுவது, யார்கிட்ட காட்டினாலும் பந்தம் ஆயிடும். அதே இறைவன்கிட்ட காட்டும்னா பந்தத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு வாய்ப்பாகும். ஆனால் அந்த அன்புக்கு நல் அன்புன்னு, இறைவன் மீது வைக்கிற அன்புதான் நல் அன்பு. உலகத்தில் வைக்கிற அன்பதான் நல் அன்பு இல்ல, அது இறைவனை நினைவுபடுத்தலாம், இறைவனையும் இறைவனுடைய அருளாக காணலாமே ஒழிய உலகத்தின்பால் வைக்கப்படுகிற அன்பு பந்தம்தான். அது எந்த வகையிலா இருந்தாலும் பந்தம் பந்தம் தான், அது ஒன்றும் மாற்று கருத்து இல்ல. ஆக நல் இடையரா அன்பில், அது இடையரா அன்பாக இருக்க வேண்டும். அதனால இது இறைவன் மீது வைப்பதனால அப்படியே உரை கொடுத்துருக்கிறாங்க. நான் ஏதோ என் கருத்தை சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க, உரையாசிரியர் அப்படியே கொடுத்துருக்கிறார். சென்று பற்றிய இடம் சிவபெருமான் ஆதரின் இவ்வன்பு நல் அன்பு ஆயிற்று. அது பதிபுண்ணியம் ஆகும். ஏனைய உலகர்வால் செல்லும் பசுபுண்ணியமான அன்பினில் பிரித்து ஓத நல் என்று அடை உணர்த்தினார். வெறும் அன்புன்னு சொல்லாம ஏன் நல் அன்புன்னு சொன்னாரு அப்படின்னு கேட்டா, அது இறைவன் மீது வைக்கிற அன்பு என்பதனால் நல் அன்பு. அதே உலகத்தின் பால் வைத்தோம்னா அன்பு மட்டும்தான், அது நல் அன்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உலகத்தின் மேல் வைக்கும் பொழுது அது இன்ப துன்பத்துக்கு இடம் தரும். ஏன்னா உலகம், நாம் வாழ்கிற உலகம் ரெண்டுக்கும் உரிய உலகம், இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் இடமான உலகம். இது இப்ப ரெண்டும் தான் வரும், ஒன்னு மட்டுமே வரும், எனக்கு ஒன்பேதான், எனக்கு இன்பம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா அது இந்த உலகம் அல்ல. அதுக்கான தகுதி நம்ம எடுத்து இருந்தா என்ன பண்ணிருப்பாரு இறைவன், நம்ம இந்த உலகத்துல வச்சிருக்க மாட்டார். அசுத்தமாயா புவனத்துல பிறக்க விடாம நமக்கு சுத்தமாயா புவனத்தை பிறக்க வச்சு நீ இன்பமே பிரித்து கொண்டு இருப்பான்னு வச்சிருப்பாரு. ஆனா இன்பமும் துன்பம் கலந்து அனுபவிப்பதுதான் நம்முடைய நிலை. இதை அறிந்து அனுபவிக்கின்ற நிலையில திருவருளை பற்றி கொண்டார் இந்த உலகியல் இன்பங்களும் அருள் இன்பங்களாக அனுபவிக்கப்படும். அது அவன் மீது பற்று வைத்தால்தான் அனுபவிக்க முடியும், இல்லைன்னா கேட்டுக்கிட்டு தான் இருக்கலாம், அது அனுபவிக்க முடியாது. ஆனால் நல் இடையரா அன்பு என்று அந்த நல் என்கிற அடை அன்புக்கு வந்து நல் என்ற ஒரு அடைமொழி கொடுத்தார் என்று உரையாசிரியர் அதை நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். இடையரா அன்பு அப்படிங்கும் பொழுது அந்த அன்பு இடையராது இருக்க வேண்டும். நாம வைக்க அன்பு அப்படியா இருக்குது நினைச்சு பாருங்க. நேற்று எனக்கு ரொம்ப ஒருத்தர் பிடிச்சமானவர், இன்னைக்கு எனக்கு அவர் கொஞ்சம் சின்ன சிக்கல். என்னால முன்ன போல அன்பு செலுத்த முடியல அப்படின்னு நின்றோம். நேற்று வரைக்கும் ஒருத்தர் பகையா இருந்திருப்பார், இன்னைக்கு என்னமோ அவருக்கும் நமக்கும் கோயில் சென்றாரு பொருந்தி நிக்குது. பரவாயில்ல, இன்னைக்கு அவர் எனக்கு பிடிச்சமானவராக இருக்கிறார். நேற்று அவர் பிடிக்கல, இன்னைக்கு அவர் பிடித்திருக்கிறார். நேற்று பிடிக்காதவர் இன்னைக்கு பிடித்திருக்கிறார். நேற்று பிடித்தவர் இன்னைக்கு பிடிக்கலையே. ஏன், நான் செஞ்சா அவர் சரின்னு சொன்னா பிடிக்கும், நான் செஞ்சா அவர் சரியில்லைன்னு சொல்றாருங்க. எப்ப பார்த்தாலும் பிடிக்க மாட்டேங்கிறவர். சரியா தப்போ நீங்க சொன்னா சரிங்க, நீங்க சொன்னா சரிங்கன்னா ஓகே நமக்கு அவர் பிடிக்கும். நீங்க தப்பு செய்யும் போது சொல்லும் போது என்ன, எப்ப ஒரு தடவை சொன்னா சரி விட்டுடலாம், செய்யும் போதுதான் சொல்லிட்டே இருக்கிறானே, அடுத்து என்ன பண்ணும் உயிர், நீ நமக்கு ஆகாது சொல்ல வேலை நிறுத்திடலாம் அப்படின்னு. இதுதான் நிலை, உலகியல் நிலை இதுதான். அப்ப அப்படிப்பட்ட அன்பா இல்லாம இது எப்படி இருக்கணும், பெருமான் மீது வைக்கிற அன்பு, அந்த அன்பு இடையரா அன்புங்க. சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும். கந்தை உடையாம், கந்தை அப்படிங்கிற சொல்லக்கூடிய உடை உடுத்தி கை உழவான படை கொண்டு. அப்ப இந்த பாட்டுக்கு அப்படியே கொண்டிருந்தீங்க திருநாவுக்கரசர் சொன்னிருப்பார். சிந்தை இடையராந்து மாறுபாற பொழி கண்ணீர் மழைவாரும் கண்ணும்னா இல்லைங்களா, அப்படியே சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சம். திருநாவுக்கரசருடைய நிலையை சொல்லுகிற இடம் மூணு பாட்டு பெரிய புராணத்துல, மூன்று பாட்டுலயும் ஒரே செய்தி தான். அப்ப எப்படிப்பட்ட அன்பு, நாவுக்கரசு பெருமானுடைய அறிவு இறைவனை தொட்டுக்கிட்டே இருக்குதுங்களா, அதனாலதான் அவர் அழுதுகிட்டே இருந்தார். நம்முடைய அறிவு அவனை தொடுகிறதான்னு கேட்டா தொட்டா நாமளும் அழுதுதான் இருப்போம், தொடமாட்டேங்குதே அழுகை வரமாட்டேங்குதே, அழுகணும்னு நினைச்சாலும் அழுகை வரமாட்டேங்குதே. ஆனா தேவையில்லாத எத்தனை அழுகை ஆர்ப்பாட்டம், எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம், அவனை நினைச்சு இந்த நெஞ்சு ஒரு நிமிடமாவது அழுது இருக்குமா. அதனாலதான் மணிவாசகர் பெருமான் இறைவன்கிட்ட கேட்கிறார், உருகும் உள்ளத்தை கொடியேற்கு என்றோ கொடுவது. என் சாமி என்னைக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க எனக்கு, எது அந்த உருகுந்த உள்ளத்தை? ஏன்னா அது ஒன்றுதாங்க, நீங்க எல்லா வகையிலும் எப்படி சிந்தித்து பார்த்தாலும் உயிர் அவன் தான், அவனைத்தான பற்றம். அந்த உள்ளத்தை எனக்கு என்னைக்கு கொடுக்க போற அப்படின்னு அவர் கேட்கிறார். பின்னாடி பதிகங்கள்ல வரும், அங்க பார்த்து கொள்ளலாம். ஆனால் இங்க சொல்கிறார் நல் இடையரா அன்பு. திருநாவுக்கரசருக்கு இறைவனிடத்துல இடையரா அன்பு இருந்தது, அதனால இடையரா அன்பு அப்படின்னார். ஆக அந்த இடையரா அன்பு என்ன செய்ததுன்னார், அப்படியே அப்ப அந்த அன்பு என்ன ஆச்சிருக்கார், கசிவது பெருகி கடல் என மருகினர். இந்த நெஞ்சு நம்முடைய அறிவு இருக்கு இல்லைங்களா, அந்த அறிவு அவனை போய் தொட்டுச்சுன்னா தொட்டுச்சுன்னு என்னங்க அடையாளர், இதன தண்ணி வறுமையான கசிவு வரும். எப்ப நினைதோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போ அனைத்து எழும்பு உள் மிக ஆனந்தத்தை. அப்ப நம்ம அறிவு பெருமானை தொற்றுச்சா அப்படின்னா நினைக்கும் போது உயிர் கலங்கணுங்க, கண்ணில் அவனுடைய கருணையை நினைந்து நினைந்து நினைக்கின்ற பொழுதெல்லாம் கசிவு வரும், சொல்லும் போதெல்லாம் கசிவு வரணும். அப்படி ஒரு நிலை என்னைக்கு நமக்கு வருகிறதோ யாரும் பார்த்து உணர்வதல்லங்க, நம்ம நெஞ்சு உணரணும். என் நெஞ்சு அவனை நினைக்கும் போது கலங்குகிறது. அவன் எப்படி கலங்குதுன்னா அச்சத்தில் இல்லைங்க, அவன் செய்கின்ற ஐயோ இது தகுமா எனக்கு போய் இப்படி செய்யறானே என்றான், இதுக்கெல்லாம் நான் தகுதி உடையவனா அப்படி நெஞ்சு நினைந்து நினைந்து கசியும். எனக்கு ரைட்ஸ் இருக்குது, ஆமா எனக்கு செய்யாம யாருக்கு என்ன போல பக்தி செய்யற உலகத்துல உண்டா அப்படி நினைப்பது கசிகை கொடுக்காதுங்க. என் நிலைமை எவ்வளவு இழிந்த நிலை, எனக்கு போய் இப்படி ஒரு அன்பை கொடுக்கறானே இந்த பெருமான். திருநாவுக்கரசு பெருமானை சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்டார். ஆட்கொண்ட பிறகு அவர் என்ன சொல்லி பாடியிருக்கிறார் அப்படிங்கறத வீட்டில் போய் எடுத்து பாருங்க. அப்படியே கசிந்து நிற்கிறார். என்னன்னா சமணத்துல நின்று இந்த பெருமானை எப்படியெல்லாம் பழித்து பேசியிருக்கேன், இப்படித்தான் இல்லை அப்படியெல்லாம் பழித்து பேசியிருக்கேன், அப்படிப்பட்ட எனக்கு சூளை நோய் என்ற ஒன்றை கொடுத்து என்னை ஏற முடியாத துறையில் ஏறுமாறு செய்து விட்டானே இந்த பெருமான். பெருமானே இதுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன், இது தகுமோ உன்னுடைய திருவருள், எனக்கு போய் இவ்வளவு பெரிய அருளா என்று நினைந்து அழுதார் என்பதை சேக்கிழார் பெருமான் கூற்றா இனவாறு என்கிற பதியம் பாடிய பாட்டுக்கு அடுத்த ரெண்டு மூணு பாட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா செய்தி அப்படியே பார்த்துக்கலாம். அந்த உணர்வு தாங்க நாவுக்கரசு பெருமானை எப்போது கசிந்து கொண்டே இருக்குமாறு செய்து. மணிவாசகருக்கும் அந்த உள்ளம்தான், யோ சாமி எனக்கு இப்படிப்பட்ட கருணையை செய்திருக்கிறான் என்று நினைந்த நினைப்பு தாங்க அவர் அப்படி கசிய செய்திருக்கிறார். எவ்வளவு பெரிய நாம் நினைச்சதுக்கு நம்ம பெரிய ஆள் அப்படின்னா ஒன்னத்துக்கும் போகாத ஆள் அப்படிங்கறது நமக்கு தெரிய மாட்டேங்குது என்ன, அந்த நினைப்பு தான் அவருடைய உள்ளத்தை கசிய செய்திருக்கார். அதனால இங்க அந்த இடையரா அன்பில் அந்த இடையரா அன்பு காரணமாக கசிவது பெருகி கடலும் ஏனா மாறு. அதனால என்ன ஆச்சுனார், அகம் குழைந்து அப்படின்னு நெஞ்ச குழைந்து போச்சான். அகம் குலைந்து அனுகூலமாய், அதாவது அனுகூலமா துணை செய்தல் பேர், நெஞ்சம் வந்து உருகி அந்த நினைப்புக்கு உறுதுணையாவது. ஆகா திருமான், என்னுடைய கண் கலந்தது, நெஞ்சு விலகி நிக்குமா அப்படின்னு கேட்டா விலகி நிக்க முடியாது. ஏன்னா விலகி நின்றுச்சுன்னா கசிவு கிடைக்காது. அப்ப இந்த கரணங்கள் எல்லாம் உயிருக்கு துணை செய்வதற்காக கொடுக்கப்பட்டவை, உயிர் வந்து கடை தேறுவதற்காக கொடுக்கப்பட்டவைதான் இந்த உடல் உலகம். அதாவது தனு கரண புவன போகம் எல்லாம் அதுக்காக கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த இறைவனை நினைக்கக்கூடிய நினைப்புக்கு கண் கசிந்து நிற்க நெஞ்சம் துணை செய்ததான். அகம் குலைந்து அனுகூலமாய், அனுகூலம் துணையா, துணையாக என்பது பொருள். எனவே அகம் குலைய வேண்டும், அதன் பிறகுதாங்க கண்ணில் கண்ணீர் வரும். இப்ப நெஞ்சு கலங்கி உருகுனாத்தான் வெளியில தெரியும் கண். அப்ப நெஞ்சம் குலைந்து நிற்கிறது, உருகி நிற்கிறது என்பதை வெளிப்படுத்துவது கண்ணீர். அதான் நெஞ்சில என்ன இருக்குதோ அதை கண் காட்டும். கண் என்பது ஒரு வகையில் ஒரு கண்ணாடி போல, அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிறான் அவன் கண்ணை பார்த்தாவே தெரியுதுங்க, கொஞ்சம் ஏமாத்துவான் போலதான் தெரியுது அப்படிங்கிற ஒரு வரவேற்பு. ஒரு வீட்டுக்கு போறோம், இப்ப நம்மை வரவேற்கும் போதே அது உண்மையான வரவேற்பு தானா இல்ல பொய்யானதா என்பதை ஒரு 10 நிமிஷம் அதையே அங்க பேசுறது பார்த்து பண்ணும் பொழுதே வேறுபாடு கண்டுபிடிக்க முடியவிடும். ஆனா நம்முடைய அவ்வை பிராட்டியார் போன்றவங்களாம் விருந்தோம்பலை சொல்லுகின்ற பொழுது அந்த உள்ள ஒரு துளி கலங்கி நின்னா கூட அதை ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படிங்கிற மறுத்து நிலையில நிறைய நீதி நூல்கள்ல பாடியிருப்பதை நீங்க பார்த்துக் கொள்ளலாம். எனவே அந்த நெஞ்சம் கலங்கி நிற்கிறது, குறுகி நிற்கிறது, அதன் வெளிப்பாடு கண்களில் தெரிகிறது. ஆனா இது நெஞ்சம் கசிவதற்கு உறுதுணையாக இருப்பது அனுகூலமாய், இதனால என்னாச்சு அப்படின்னா. எனவே அந்த வகையில இங்க சொல்லுகின்ற பொழுது அந்த நினைப்பு சொல்லுகிற பசுமரத்தானி அடைந்தாற் போல கசிவது பெருகி கடலேனம் அருகி அகம் குலைந்து அனுகூலமாய். அனுகூலம் என்பது துணை செய்தல் என்பது பொருள். அனுகூலமாய் மெய் விதிர்த்து, எனவே அகத்துக்குள்ள நடந்த பிறகுதான் வெளியே தெரியும். எனவே அகம் குலைந்து என்று சொல்கிறார். எனவே அகத்து உள் செய்யக்கூடிய நிலை. எனவே அகம் குலைந்து அனுகூலமாய் மெய் விதிர்த்து சகம் பே என்று தம்மை சிரிப்ப. இப்ப இந்த பக்திக்குள்ள வந்தாச்சு, வந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இந்த உலகம் சகம் அப்படின்னு சொல்வது, சகம்னா உலகம். இந்த உலகம் நம்ம என்ன சொல்லணும்னா, பைத்தியக்காரன் வந்துருக்கான் பாத்தியா ஒருத்தன், அங்க பாரு அவன் நெத்திப்பாரு, நெத்தி திருநீர் இப்படியா திருநீர் பூசுறது, ஏ ஒரு மாலை போட்டா போதாதா, இத்தனை மாலை போட்டு போனாதான் சாமி அருள் செய்யுமா, இப்படி எத்தனை வகையான கேள்விகள் இருக்கு தெரியுமா. பக்தி வேணும் இல்லையா, அதுக்காக இப்படி நெத்தியில் இப்படி சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி அடிச்சு போனதான் பக்தியா. நானும் பக்தி தான், நானும் சாமி கும்பிடாம இருக்கேன்னா நானும் கும்பிட்டா இருக்கிறேன் உன்ன மாதிரியா அப்படின்னு பேசுறவங்க இருப்பாங்க இல்லைங்களா, இப்படியும் பேசுவாங்க. ஆக அப்புறம் வெவ்வேறு வகையான கருத்துக்கள் வந்து நிற்கும். அப்படி வரும்போதெல்லாம் நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோபம் வரும், அது மேல வெறுப்பு வரும், இதெல்லாம் வருங்க. ஆனா பக்தியில ஊறி நிற்பவர்களுக்கு வரக்கூடாது. சகம் பேய் என்று தம்மை சிரித்தனர், பேய் என்று தம்மை சிரிப்பனர், தம்மை உலகம் என்ன சொல்லுதான் பேய் என்று சிரிக்கிறான். இந்த உலகம் அப்படி நம்மை பார்த்து சிரிக்கும் போது அப்பத்தாங்க உங்களுக்கு பக்திக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களை யாராவது பார்த்து சொல்லும் போதெல்லாம் எக்கமா இருக்குதுங்க, வருத்தமா இருக்குதுங்க, அருமையா வருதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இன்னும் பக்குவப்படல. அப்படி சொல்லும் போதெல்லாம் பெருமானே மகிழ்ச்சி, ஏன் இப்பத்தான் நீங்க அவனுக்கு ஆளாயிருக்கீங்கிறத உங்களுக்கு அறிவிக்கிறான். இது அவங்களுக்கு அறிவிப்பது இல்லை, நீங்க தயார் ஆயிட்டீங்க, நம்ம ஆள் ஆயிட்டியா நீ அப்படிங்கறத அப்பதான் தெரிந்து கொள்ள முடியும். நீங்க நான் உலகியிற்காக சொல்லுகிறேன், வேறு கருத்து அல்ல. நல்ல ஒரு படித்திருக்கிறாங்க, நல்ல ஒரு இளைஞன், கல்லூரியில ஒரு ஏதாவது ஒரு துறையில நல்ல சிறந்த கல்வி நிலையில பெற்று நிற்கிறான். அவனுக்கு ஒரு பெண் மீது விருப்பம் வருது, அந்த பெண் இருக்கிற பகுதி போய் பார்க்கறான். இவன் சூழல் வேற, அந்த பெண்ணுடைய சூழல் வேற. இவன் அந்த பக்கம் போகணும், அந்த வீட்டுல அந்த பெண் இருக்கிற பக்கத்துல இருக்கிற இடங்கள்ல இவனுடைய சூழலுக்கு அந்த இடம் பொருத்தமானது அல்ல. ஆனாலும் என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, அந்த பொண்ணு வர நேரமா போய் இந்த டீ கடையில் போய் நிற்பான். அங்கே உட்காரவே முடியாது அந்த சேரை பார்த்தா. ஆனால் அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு பேப்பர் தூக்கி வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா அவன் விரும்புகிற அந்த ஒரு பெண்ணுக்காக. இவன் தகுதியை விட்டு கீழே இறங்கி போய் நிற்கிறான். அவனுக்கு என்ன தெரியாதுன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் அவனுக்கு அப்பெல்லாம் தெரியாது. ஏன்னா இதையெல்லாம் கடந்துதான். அப்ப நாலு பேர் பார்க்கும்போது என்ன சொன்னாலும் அவனுக்கு அவன் இலக்கில குறிக்கோளா நிக்கிறான் இல்லைங்களா, இது அவன் அந்த பெண் மீது கொண்டு இருக்கிற அன்பு நிலை. அது மாதிரி இறைவன்ட பக்தி வந்துருச்சுன்னா நமக்கும் அப்படித்தான். பக்தி வராத போது என்ன பண்ணுவோம், ஐயோ இது இப்படி இருக்குது, ஐயா அது அப்படி இருக்குது, அப்படி விலகி நின்னுக்குவான். அவன் காதல் வயப்பட்டு விட்டான். ஆனால் வேற ஒண்ணு அவனுக்கு தெரிவதில்லையே. டீ கடை, சினிமா தியேட்டர், நம்ம இடத்துல நிக்கிற நம்ம தகுதியினுடைய இதுதானா, ஒரு நிமிஷம் இது உனக்கு தேவைதானாலும் நினைச்சான்னா அவன் விரும்ப மாட்டானே. நான் அத்தனையும் கடந்து போய் நிக்கிறான் இல்லையா, எதனால அவன் விருப்பம் மெய்யாக இருப்பதனால போய் நிக்கிறான். இது போலதான் இங்க பக்தி. இறைவனை காட்டணும்னா உலகத்தை வச்சுதான் இறைவனை காட்டணும். இறைவன் கண்ணில் காணப்படுகிற பொருள் அல்ல, அவன் காண்டல் அளவையால் காணப்படுபவன் அல்லங்க, கருதல் அளவையாலும் ஆகம பிரமாணத்தாலும் உணரப்படுபவன். எப்படி காற்றை அவன் உணர்வுதான் முடியும், காட்ட முடியாது. அணுவை காண்பதற்கு கருவி வேண்டும். அதுபோல இறைவனை அணுவுக்குள் காண்பதற்கு சான்றோருடைய ஆகம பிரமாணமும் கருத அளவியும் தான். இந்த இதுல எப்படி வச்சிருக்கிறியோ அப்படி அங்க வை, இங்க மேல எப்படி அன்பு இருக்குது அந்த அம்மா அங்க வை என்று இங்க காட்டித்தான் அங்க காட்டியே ஆகணும். எடுத்தோட எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அங்கேயே நேரடியா காட்டுனா ஒருபோதும் காட்ட முடியாது. இதுதான் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு காட்டியிருக்கின்ற அடிப்படை. அப்ப இந்த அன்பு போய் குழைந்த நிலையில அகம் குழைந்து அனுகூலமாய் மெய் விதிப்ப சகம் பேய் என்று தம்மை சிரிப்ப. நம்மளை பார்த்து சிரிப்பாயா, எங்க என்ன பார்த்தா சிரிக்கிறாங்க, அவ்வாறு என்னை பார்த்து சிரிக்கிறான், சிரிக்கட்டும்பா. அப்ப எப்ப சிரிக்க உன்னை பார்த்து உலகம் சிரிக்க தொடங்குகிறதோ அப்பொழுது நீ பக்தியில் நுழைந்து விட்டாய், என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை வாங்கிட்ட அப்படின்னு அர்த்தம். ஆக சகம் பே என்று தம்மை சிரிப்ப. அந்த நேரத்தில் நீ என்ன பண்ணணும்னா, நான் அது ஒழிந்து நாடவர் பழித்துறை. அங்க இதை விட இன்னும் மோசமா தான் சொல்லுவாங்க, பழித்துறை பழித்து. இந்த பழித்துறை சொல்லும் போது நீ என்ன பண்ணிக்க கூடாது, கோபப்பட்டுடாத. ஒரு பக்தியில் ஆழமாக ஊறி நிற்பவனுக்கு வேண்டிய இலக்கணம் அப்படி அந்த நிலை உங்களுக்கு இருக்கணும். உலகம் எப்ப இரண்டாம் நூற்றாண்டிலேயே பக்தியில நின்றவனை படித்துத்தான் சொல்லும். இன்னைக்கு 21 நிக்கிறோம், எவ்வளவு வளர்ச்சி, எவ்வளவு சாதனங்கள், இன்னைக்கு நாகரீகம் என்ற பெயர்ல எவ்வளவு மாற்றங்களை கடந்து நாம நிற்கிறோம். அந்த நிலையிலும் இந்த இலக்கணம் இன்னைக்கும் பொருந்துகிறது, இதுதான் நிலை. எனவே அவங்க நம்மளை பார்த்து பழித்து சொல்லுகின்ற பொழுதெல்லாம் நீ அவற்றை வெறுத்து விடக்கூடாது. சொல்றாரு பாருங்க, நானவர் பழித்துறை ஆக சிரித்து. அவங்க சொல்லும் போதெல்லாம் நகையாடுவாங்க, அப்படி நகையாடு. தகம்பே என்று தன்மை சிரிப்ப, நானது ஒழிந்து நாடவர் பழித்துறை. உலக மக்கள் எள்ளி நகையாடுவதால் வெக்கம் கொண்டு சிவநெறியை விட்டுவிடாது. உலகம் பழிக்கும், ஆனா அந்த பழிப்புகளுக்கு இடம் கொடுத்து விடாது, சிவநெறியை விட்டு விடாதே. அப்படி உரையாசிரியர் கூற்று அப்படியே படிக்கிறார். உலக மக்கள் எள்ளி நகையாடுதல் நகையாடுவதால் வெக்கம் கொண்டு சிவநெறியை விட்டுவிடாது, உலகரின் பரிகாசும் மொழிகளை தமக்கு அழகு செய்யும் அணிகலன்களாக கொண்டவாறு. அப்ப ஒருத்த நம்மளை பழித்து சொல்லும் போது இன்னைக்கு ஒரு மாலை கிடைச்சிருக்குது நமக்கு. உங்களை பாராட்டும் போது போடுற மாலையெல்லாம் மாலை கிடையாது. சால்வ போட்டாங்க, மாலை போட்டாங்க, ரொசாப்பு மாலையா போட்டாங்க, பெருசா போட்டாங்க, ஆலோயரத்து போட்டாங்க, அப்படிங்கறதெல்லாம் மாலை இல்லைங்க. ஏய் அவங்களுக்கு எல்லாம் வேற வேலையே கிடையாது அவங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லுகிற ஒன்றும். சாமி சாமி ஏன் அந்த சாமி பேரை சொல்லிட்டு ஏமாத்தி எடுத்துறீங்க அப்படின்னு சொல்லும் போதும் அப்படிங்களா. பெருமானே எத்தனை நாளைக்கு உனக்கு நான் பூ கட்டி போட்டுக்கிறேன், இன்னைக்கு தாயே எனக்கு ஒரு மாலை போட்டுக்கிறேன். எப்படி இதான் மாலை? நகையாடுபவர்கள் சொல்லுகிற பழித்துறை தான் பக்தியில் இருப்பவனுக்கு மாலை. இந்த உணர்வு வந்துச்சுன்னா நீங்க பக்தியில் நிற்கிறீர்கள் என்பது பொருள். ஐயோ என்ன பார்த்து பாருங்க, அவன் அப்படி சொல்லிட்டான், பாருங்க இவன் இப்படி சொல்லிட்டான், அவன் அப்படி, சரி அவன் சொல்ற மாதிரி இருந்துக்கணும்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்கணும், கோட்டை போட்டு சூட்டை போட்டு சூவை போட்டு டைய போட்டுக்கிட்டு அப்படியே தாலியா அப்படியே வாங்க, பார்க்கும் பீச்சும் சினிமா தியேட்டரும் மாலுக்கு போயிட்டு அவனோட வந்தா நீயும் போயிட்டீங்கன்னா உனக்கு சொல்ல மாட்டான். கார ஒன்ன வாங்கி வச்சுக்கிட்டு கடனோ உடனும் பத்திய பேங்க்ல கட்டுற கட்டிக்கலாம், ஒரு காரை வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டுல எல்லாம் டிவி வாங்கி வச்சுட்டு என்னென்ன உண்டோ எல்லாம் போட்டு உட்காந்து ஹோம் தியேட்டர் வந்து எல்லா தேர்ட்டையும் வீட்லயே கொண்டாந்து வச்சுக்கிட்டு அப்படியே பண்டிகை ஆச்சுன்னா ஜுவல்லரி கடை கூட்டிட்டு போய் துணி கடை கூட்டிட்டு போய் பீச்சுன்னு போய் அப்படியே செலவு பண்ணிக்கிட்டு போயிட்டா நல்லா இருக்கும். வாழ்க்கை எவ்வளவு ஆனந்தமா இருக்குது பாருங்க, கேட்கறக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இதுவா வாழ்க்கை? அதுக்காக அந்த சாமி நம்மளை இங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறான். ஒவ்வொரு துணிக்கடையா ஏறக்கும் நாய்க்கடையை ஏறக்குமோ கூட உட்கார வச்சிருக்கிறான். அது அல்லவே வாழ்க்கை. ஆனா உலகம் அதுதாங்க கருதுது. அப்ப உலகம் நினைக்கு நீ அங்க போய் நின்னுக்கு, இங்க வராத. இது என்ன துறை? நாம நமக்கு சாமி என்ன, எத்தனை துறவி கடந்து வந்தா இந்த அறிவு வரும் நமக்கு? என்ன எளிமையா வந்து விடுகின்ற அறிவா இது? பல்லூரி காலம் அரணை அச்சிக்க தக்கே நல்லறிவு வாய்க்குங்கிற பிறவி அல்லவா இது? எத்தனை நம்ம அவனுக்கு இன்னும் கடந்து வரலீங்க, அவனுக்கு அருமை தெரியாது. நாம கடந்து வந்திருக்கிறோம் இல்லையா? இந்த உயிரை எத்தனை கோடி உயிர்கள்ல எத்தனை பேர் தானே வேணும்னு எடுத்திருக்கிறான். ஏன் எடுத்தான்? ஏன் மத்தவங்க விட்டுட்டான்? அட இந்த உயிர் தானே கொஞ்சம் பக்குவப்பட்டு இருக்கிறது, செத்து செத்து பிறந்து பிறந்து பக்குவப்பட்டுக்கிறது, இதுதானே கொஞ்சம் தூக்கி இருக்கிறான். அது வல்ல வரும் நாளைக்கு, இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோமே. அப்ப இந்த உயிருடைய பயணமும் அந்த உயிர் பயணம் ஒன்னாவா போயிருது? எல்லாரும் தான் ரயில் பெட்டியில போறோம் பயணத்துல, எல்லாரும் சென்னைக்கு தான் போறோம். ஏசி கிளாஸ் என்ன, டூ டயர் என்ன, த்ரீ டயர் என்ன, ரிசர்வேஷன் என்ன, கம்பார்ட்மெண்ட் அன்ரிசர்வ்ட் இருந்தா எல்லாருமே இருக்கு. எல்லா பயணம் பயணமா? ஏசியில உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு ஏசி போட்டு அழகா ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு எல்லாம் உணவு எல்லாம் கொடுத்துட்டு போறது எங்க இருக்குது? ஏறி உட்காந்துட்டு கம்பியில தொங்கிக்கிட்டு எப்பா யாழ் இறங்குவாங்களாம் பார்த்து அன்ரிசர்வ் போறது? ரெண்டு பேரும் சென்னைக்கு தான் போறாங்க, ரெண்டு பயணம் பயணமா? வேறுபாடு இருக்குது அல்லவா? இதுதான் அடிப்படை. ஆக பக்திக்கு வந்து விட்டாலே பழித்துறை என்பது நிச்சயம் வரும். யாருமே என்ன படிக்கூடாதுங்க, அப்படி நான் சாமி கும்பிடுங்கன்னா சாமி கும்பிடன்னு வெளி காட்டிக்காம இருந்தா சரி. ஏன் நீங்க வீட்லயே கும்பிட்டு கம்பு வந்துட்டு யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, அது அதுவாது நிலை. எனவே பக்தி என்பது எப்ப வெளிப்படுகிறதோ அப்ப எப்படி இருக்கும்? இது இங்க மணிவாசர் மட்டும் இல்லைங்க, இப்ப நாயன்மார் வரலாறு எடுத்துக்கொள்ளுங்க. இளையான்குடி மாறனார் அமுது செய்தார் என்ன சொல்லியிருப்பாங்க அன்னைக்கு உலகம்? ஐயா உங்கள்கிட்ட இருந்தா சோறு போடும், ஏன்னா கடன் வாங்கி சோறு போட்டு இருக்கிற நாயன் அடியாருக்கு சோறு போறோம் சோறு போடணும் அப்படின்னு அவர் யாரும் படைத்திருக்க மாட்டாங்களா? நினைச்சு பாருங்க. திருநீலகண்டரை பார்த்து ஐயா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற மண், நீ உனக்கு எதுக்குயா என்னமோ அடி சிவனடியாரு சும்மா உபரியாமா ஓடலாம், உன் வேலை நீ என்னட்டுக்கா சம்பாதிச்சுமா சேர்த்து வச்சியா சம்பாதிச்சுட்டு நல்லா இருக்குது போட்டு அதுன்னு சும்மா கொடுத்துட்டு இருக்கிற உன்னை கேட்டாங்க சாமி ஓடு கொடுத்து சொல்லி இல்ல பேசிக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? பதிவுல வரலீங்க சேக்கலா இருக்கிற நம்ம சொல்லல, எவ்வளவு பழித்திருப்பார்கள். ஏன்னா மணிவாசர் காலத்திலேயே பக்திகள் வந்துட்டா பழிப்பு உண்டு. அப்ப நாயன்மாருடைய காலம் 2-11 நம்ம சுதமூர்த்தி சாமி பாடுற காலம் 9வது நூற்றாண்டுக்குள்ள அமைந்த காலம், எவ்வளவு பழித்துறை இருந்திருக்கும். அவங்க எல்லாம் பழித்தரு ஐயோ இப்படி படிக்குது உலகம் படிக்குது அப்படின்னு நினைச்சுனா சோத்துக்கே உனக்கே சோத்துக்கு வழி இல்ல, நீ சிவனடியை சோறு போடுறியா நீ அப்படின்னு உலகம் கேட்டிருக்காதா? என்ன கேட்டிருக்கும், கேட்கு அதுக்கு அவங்க இடம் கொடுத்திருப்பாங்களா? திருவருள் அவங்களுக்கு அவ்வளவுதான் அறிவு அப்படின்னு தானே போயிருப்பாங்க. ஐயோ நீ சிவன் இப்படி பண்ணிட்டியான்னு சொல்லி அவன்கிட்ட போய் சண்டையா போட்டுருப்பாங்க. அவன் அறிவுக்கு அவ்வளவுதான், நம்ம பெருமா நம்மை காப்பாற்றுவான் அப்படின்னு அவங்க இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நீங்க வரலாற்றுல பாத்தீங்கன்னா அதெல்லாம் சேக்கலாகுமான்னு சொல்லலைங்க. ஏன்னா தொண்டர்படுகிற துன்பத்தை தன் வாக்குல சொல்ல மாட்டார் சேக்கலாகுமான். நீங்க உயித்து உணர்ந்து கொள்ள அவ்வளவுதான். காரைக்காலமையார் வரலாற்ற கணவன் வந்து நிற்கிறான் அடியாருக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லலையே அம்மா, ஏன் சொன்னா மகிழக்கூடிய கணவன் இல்லையே. நீங்க கொடுத்த 2 மாம்பழத்துல ஒரு மாம்பழம் சிவனடியார் வந்தார், அவர் அமுது உண்பதற்காக கொடுத்துட்டேன், எஞ்சி ஒன்றை உங்களுக்கு கொடுத்துட்டேன், இன்னொரு மாம்பழம் இல்லைங்கன்னு சொல்லலாம் இல்லையா? சமையல் கட்டில போய் நின்றுட்டு பெருமானே வீட்டுக்கார் இன்னொன்னு கேட்கிறாரே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு ஒரு கையில மாங்கனி வந்துருச்சு. இப்ப நம்ம ஏன் அப்படி போய் கேட்கணும்? கணவன்ட்ட உண்மை முதலே உண்மையை சொல்லியிருக்கலாம் இல்லையா? சிவனடியார கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா மகிழக்கூடிய கணவன் தான் சொல்லியிருப்பாங்களே. அவன் மகிழாதவன் என்பது சைக்கிளா சொல்லலீங்க, நீங்கதான் உணர்ந்து கொள்ளணும். அடுத்தவன் என்ன சொன்ன குணம் கொடுத்தாச்சு சாப்பிட்டான். இது மூலகிலும் பெறுவதற்கரிய கனி. இது போன்ற ஒரு சிவனுடைய கனியை நான் பார்த்ததே இல்லை, சாப்பிட்டதே இல்லை. இந்த கனி நான் கொடுத்தது அன்று, இந்த கனி உனக்கு யார் கொடுத்தார்? கேள்வி இப்படிப்பட்ட கேள்வி தெரியுங்களா? கற்பு நெறிக்கு கலங்கத்தை ஏற்படுத்துகின்ற கேள்வி. யார் கொடுத்த கனி இது? அம்மையினுடைய உள்ளம் எப்படி கலங்கி இருக்கும் என்பதை சேர்க்கிறாருக்கு தானே தெரியும், சொல்லிட முடியுமா? பிறந்து மொழிபெய் என்று காதல் சிறந்த மொழிபெய் என்ற காலத்திலிருந்து பெருமான் எடுத்துக்கொண்ட காதல் அது. இன்னைக்கு வந்த இவனுக்காக அந்த காதலை தூக்கி போட்டுட்டு அடியாறு கொடுக்காம இருக்க முடியுமா? உயிர் துணை, உடல் துணை, உடல் துணையா உயிர் துணையா நிற்கும் போது உயிர் துணையா நிற்கக்கூடிய தொண்டர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கருதிய அந்த கருதிய நிலையில் அந்த தாயினுடைய கலக்கத்தை நான் சொல்ல முடியும். இங்க ஓ சடையான் அருள் சொன்ன கேள்வி, சடையான் சிவபெருமான் அவனுக்கு யாரு தெரிஞ்சிருக்கிறான்? சடையானாத்தான் தெரிஞ்சிருக்கிறான். அதேதான் தமிழர்கள் சொன்னாங்க, சடையான் அருள் பெற்று ஒரு பாலகன் வந்திருக்கிறானாம். எப்ப மதுரையில சொல்லுகிறார்கள் சிவபெருமானின் அருள் பெற்ற அன்பன் சொல்லல, அவனுக்கு அந்த சொல்ல சொல்லுகிற அந்த சொல் புனிதமாகவும் போற்றப்படுவது, இழிவாகவும் சொல்றான். தடையாய் விடையாய் ஒரு பெண் அழுதா, அது அவர் துயரத்தை தீர்த்து கொடுத்தது. இவன் சொன்ன தடையானுக்கு ஆளாம். ஓ சடையான் அருளா, இங்க என் கண்ணு முன்னாடின்னு ஒரு கனியை காட்டு சொன்னே. நம்பிக்கையுடைய பக்தியுடைய கணவனா இருந்தானா என்ன பண்ணிருப்பான்? ஐயோ சிவருமான் கொடுத்த கனிவா நான் சாப்பிட்டுக்கிறேன், ஆஹா என்ன பெருபெற்றேன் என்ற மகிழ்ந்திருக்கும். அவன் மகிழ்ச்சி அவனுக்கு வந்துச்சான். நினைச்சுப்பார், எங்கும் கிடைக்காத ஒரு கனி அம்மையினுடைய அருள் கருணையினால் அவனுக்கு கிடைச்சது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அறிவு என்ன வேலை செஞ்சு? அப்படியா சிவபெருமான் கொடுத்தாரா? சடையான் கொடுத்ததா? எங்க இன்னொன்னு கூடு காத்து பார்க்கலாம் அப்படின்னு கேட்டான். நினைச்சு பாருங்க, அவங்க கலங்கிய கலக்கத்துக்கு யாரு சொல்ல முடியும்? ஆனா பக்தி என்பது இப்படி எல்லாம் கடந்து வருவதுதான் பக்தி. என்னை யாரும் விமர்சிக்க கூடாது, என்னை யாரும் பழித்து விடக் கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்தி செலுத்த முடியாது. பெருமானுக்கு ஆளாகி நிற்கணும்னா இதையெல்லாம் கடக்கணுங்க. கடப்பது மட்டுமல்ல, அதை வெறுத்து கடக்க கூடாது, விரும்பி கடக்கும். யாராவது உங்களை பழித்து பழித்து சொல்லும் போதெல்லாம் போடுங்க, இன்னொரு மாலை போடுங்க, இன்னொரு மாலை போடுங்கன்னு மாலையா வாங்கிக்கணுமே உடைய நிறுத்தியா நீ, இனிமே உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, என்ன அப்படி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு பேசுவது பக்தி அல்ல. படித்து சொல்லுகிற ஒவ்வொன்றும் மாலை. நீ வாக்கு வாக்கில் அப்படியே நானது ஒழிந்து நாடவர் பழித்துறை. ஆக அந்த பழித்துறைங்கிறார், அப்படி பண்ணக்கூடிய நிலை யாரு எடுத்து சொன்னாலும் அதை என்ன செய்யணும் அப்படின் பூனது ஆக பூண் அப்படின்னா பூணுதல் அணிகலங்கள். ஆக நம்ம போறக்கு ஒரு நெக்லஸ் கொடுத்தா யாராவது வேணாம்னு சொல்ல போறாங்களா? ஒரு ஆரத்தை கொடுத்தா வேணாம், ஐயோ தீபாவளி நேரம் நல்லா மகராசா புடவைதான் கொடுப்பான்னு நினைச்சா நகையோட கொடுத்துட்டாரு அப்படி வாங்கியெல்லாம் போட்டுக்குவோம். யாராவது வந்து கணவன் வந்து உனக்கு ஒரு நகை எடுத்து கொடுக்கறன்னு சொன்னா வேண்டாங்க அப்படின்னா சொல்லப்போம். எத்தனை போன் எடுக்கலாம் இருக்கிறீங்க? ஒரு அஞ்சு போன் எடுக்கணும், ஒரு ஆறு போன் எடுத்துட்டுமா இல்லைங்க வேண்டாங்க அப்படின்னா சொல்லக்கூடாங்க இல்லையே. அப்ப ஒரு ஒரு அணிகளை நான் போடும்போது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குது. அப்படி உங்களை பழித்து சொல்லும் போதெல்லாம் அது அணிகலன் என்று கருதும். சும்மா லேட்டா சொன்னாங்கன்னா சாதாரண ஒரு நெக்லஸ் தான் கொடுத்துருப்பாங்க போல இருக்குதுன்னு நினைச்சுக்கணும். கொஞ்சம் வலிமையா சொன்னான்னு வச்சுக்கேன், அதாப்பா பச்சை கல் சிவப்பு கல்லாம் வச்சு கொடுத்துருக்குறாங்க, என்ன அழகா இருக்குது இந்த மாலை அப்படின்னு நினைக்கணுமே ஒழிய அதை கொடுத்துட்டு நீ இப்படி பேசிட்டுல உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை நீ மேல கேட்பாரு. அப்படி அவர்கள் பழித்து சொல்லுகிற சொல்லையெல்லாம் அணிகலனாக அணியணும். அதுவும் எப்படி அணியணுமா சொல்வார் நம்முடைய மணிவாசருடைய வாக்குங்க அப்படியே நிக்குது. அப்ப நானது ஒழிந்து நாடவர் பழித்துறை பூனதுவாக கோணுதல் இன்றி முக சலிப்பு இல்லாம சொல்றாங்க. உலகாயதர் முதல் மாயாவாதிகள் முடிய இதுவரை வந்தோர் செய்த இடுக்கண்கள் போல, எப்படி சமயவாதிகள் இடுக்கன் செஞ்சிட்டு வந்தானா அதுபோல, இன்னும் எத்தனை இடையூறுகள் வரினும் கடவுள் ஒருவரே, அவர் சிவபெருமான் என்ற கொள்கையின் நின்றும் சாயாமல் உறுதியாக நின்று அப்படி நிக்கணுங்களாம். ஆக பூனதுவாக கோணுதல் இன்றி இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாருங்க, சாமி கும்பிட்ற பார்த்து இவர் இப்படி சொல்லிட்டாருங்க, அவர் அப்படி சொல், இப்படி யாராரோ சொல்றாங்கிறதுக்காக சிறுவருமானை விட்டு விடாது, பிடித்துக் கொள், அவரையே பிடித்து நில் அப்படின்னு சொல்ற கோணுதல் இன்றி. அதுக்கப்புறம் சதுர் இழந்து, இந்த சதுர் அப்படின்னா திறமை அப்படின்னு பொருள். இங்க சதுர் இழத்தலாக ஒரு அருமையான இடத்தை எடுத்து காட்டுகிறாங்க. இந்த இடம் ஒரு அருமையான இடம், எல்லோரும் இந்த செய்தியை உள்ளத்துல பதித்து வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட இடங்கள் பல நேரங்களை நம்ம கடந்து வந்திருப்போம், அதை சில பேருக்கு நீங்கள் கடக்க போறாங்கன்னு வச்சுக்கலாம். சதுர் அப்படின்னா திறமை அப்படின்னு பேர், சிறந்த நிலை. அது சொல்ற சதுர் இழத்தலாவது தன் ஆற்றலில் உலகவர் வைத்துள்ள மதிப்பை பொருட்படுத்தாமை. நல்லா சொல்ல வாங்க, தன் ஆற்றலில் உலகவர் வைத்துள்ள மதிப்பை பொருட்படுத்தாமை. உங்களால முடியும், நீங்களாம் செய்யுங்க, ஐயோ உங்களுக்காக அப்படின்னு பாராட்டும் போதெல்லாம் தூக்கி ஓரமும் வச்சுக்கிட்டு பொருட்படுத்தாமை, அதான் சது இழந்து அப்படின்னார். என்ன சொல்றார், அதாவது தற்போதம் இழந்து நிற்றல். சதுர் இழந்து என்பதற்கு தற்போதம் இழந்து நிற்றல். அதுக்கு இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு சேரமான் பெருமாள் நாயனார் வண்ணானை வணங்கிய வரலாறு. ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி யானை மேல வந்துட்டு இருக்கிறார், ஒருத்தன் துணி மூட்டை தொகுத்து உவர்மண்ணை தொகுத்து தூக்கிட்டு போறான், எவ்வளவு இருமாப்பு இருந்திருந்தா நாமளா இருந்தா என்ன ஆயிருக்கும், இறங்குவோமா பாப்போமா, டேய் யாருங்க அண்ணா, எவனும் குறுக்க வரலன்னு சொல்லு, ஏன் தூக்கி முடிய தூக்கி வரான் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படியே நினைச்சார், அதுக்கு வேகமாக இறங்கினார், ஓடி போனார், வண்டி வணங்குகிறார் அப்படி அந்த வரலாறு நான் முன்னே சிந்தித்தது. எனவே நீங்க பார்த்துக் கொள்ளுங்க, அது ஒரு சிறந்த இடம். அப்ப அவர் என்ன நினைக்கலீங்க, சக்கரவர்த்தி நினைப்பவருக்கு இல்ல, பெருமாண்டிய தொண்டன் நினைப்பு, பாரம்பேடம் நினைப்பித்தீர் வருந்தான ஏகம். அவருக்கு வேடம் அரசர் வேடமா இருந்தா கூட அவருடைய நெஞ்சு பெருமானை தொட்டுக்கிட்டே இருந்த நெஞ்சு, இதுதான் நிலை. இதுக்கப்புறம் இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றார், சதுர் இடத்தலுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றாருங்க. கந்தபுராணத்துல ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார், முருகப்பெருமான் சூரபதுமனுக்கு தன்னுடைய அப்படியே விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிற அந்த வடிவத்தை காட்டுகிறார். சொல்றார், சதுரை இழக்காமைக்கு, அதாவது சதுர் இழந்ததுக்கு எடுத்துக்காட்டு சேரமான் பெருமான் நாயனார் வண்ணானை வணங்கியது. சதுர் இழக்காமனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேணுமன்னார். சொல்றார், சதுர் இழக்காமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு முருகப்பெருமான் சூரபன்னுக்கு பரமேஸ்வர வடிவம் காட்டிய ஞான்று அந்த காட்சியில் திளைத்து செவ்வேட்பரமனின் சேவடிகளை வணங்க விரும்பியும் சூரன் அவ்வாறு செய்யாது ஒழிந்தது. அதாவது முருகப்பெருமான் முன்னே தோன்றி காட்சி கொடுக்கிறார் யாருக்கு, சூரபதுமனுக்கு, சம்ஹாரத்துக்கு முன்னாடி, சூர சம்ஹாரத்துக்கும் முன்ன அப்படியே நிற்கிறார், வானுயர்ந்து காட்சி அதை பார்க்கிறாங்களாம். அதை பார்த்த மாத்திரத்துல சூரனுக்கு என்ன உணர்வு ஏற்பட்டது அப்படின்னு ஒரு பாடம், அவனுக்கு என்ன நினைத்து அவன் என்ன நினைக்கிறாங்கிறத கட்சி பிரச்சுவாச்சாரிய அப்படியே பதிவு செய்யற. முதல்ல பாட்டை பாத்துங்க, சூழுதல் வேண்டும் தாள்கள். அவன் பார்த்துன்னு நினைச்சானா, அப்படியே அந்த திருவடி பாருங்க, செந்தாமரை திருவடி அல்லவா, அப்படியே இப்போ கட்டி பிடி சூழ்ந்து கொள்ள வேண்டும் நினைச்சானா, சூழ்தல் வேண்டும் தாள்கள்னு நினைச்சானா, தொழுகிட வேண்டும் அங்கை, அப்படியே தொழ வேண்டும் கை தொழணும் நினைத்தான், தாழ் சூழ வேண்டும் என்று நினைத்தாங்களாம், தாழுதல் வேண்டும் சென்னி முருகா அப்படின்னு தாய் தாழன்னு நினைச்சானா, சூழ்தல் வேண்டும் தாள்கள், தொழுதல வேண்டும் அங்கை, தாழ்ந்தல் வேண்டும் சென்னி, துதித்தல் வேண்டும் தாது. துதித்தல் பாட்டு பாடும் முருகா முருகா அப்படி சொல்லு நினைச்சானாக, துதித்தல் வேண்டும் தாது, ஆளுதல் வேண்டும் தீமை அகன்று, தீமை அகழுதல் வேண்டும். நான் இவர்க்கு ஆளாகி வாழுதல் வேண்டும். இந்த கோலத்தை பார்த்த உடனே என்ன நினைச்சான், திருவடியை வணங்கணும், துதிக்கணும், அப்படியே முருகா அப்படின்னு கூப்பிடணும், இவருக்காகவே வாழ்ந்துவிட வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்களா. எல்லாம் வந்துருச்சு, இந்த நினைப்பு பூரா முருகனுடைய விஸ்வரூப காட்சியை பார்த்த மாத்திரத்துல இதெல்லாம் சூரனுக்கு வந்தாச்சு. சூரன் என்பதை விட சூர பதுமனுக்கு வந்தாச்சு, ரெண்டு பேர் சூரவன், அதனால அவன் வந்தாச்சான். ஆனா என்ன ஆச்சுன்னா, சூழ்தல் வேண்டும் அப்படின்னா தடுத்தது மானம் ஒன்று. தனியும் நினைச்சான் செஞ்சானாயா, மானம் தடுத்துருச்சுங்க. அதாங்க ஆணவ மதம். பெருமான் காட்சி கொடுத்த பொழுதும் கூட அந்த மலை சார்ந்து அவன் என்ன பண்ணு தெரியுங்களா, வணங்க விடாம தடுத்தது, துதிக்க விடாம தடுத்தது, போற்ற விடாமல் தடுத்தது, தொழுதிட வேண்டும் என்ற நிலை எல்லாத்தையும் தடுத்துருச்சு. இது சூரபதுமனுக்கு மட்டும் நினைச்சிக்காதீங்க, நமக்கும் அப்படித்தான். பல இடங்களில் நாம் அப்படித்தான் நிற்கிறோம், எனக்குன்னு ஒரு மானம் இருக்கிறது அப்படின்னு தொண்டர்களை வணங்குவதில் கூட சுணக்கம் காட்டி கொண்டு நிற்கிறோம். இந்த இடத்துல வணங்கலாமா, இப்படி வணங்கலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா அப்படின்னு எத்தனமோ பேசிக்கிட்டு உட்கார்ந்துக்கிறோம். என்ன இருக்குதுங்க, இது தடுப்பது எது, மலம். அந்த மலம் இங்க அவனுக்கு எப்படி நின்றுச்சு, ஆணவ மலம், மானம் என்கிற பொருள் நின்னதுனால இதெல்லாம் நினைச்சா செய்வாங்க. சேரமான் பெருமான் நாயனாருக்கு இப்படி ஒரு நினைப்பு வந்து விழுந்து வணங்கியிருப்பாரா போய், என்ன தெரிகிறதுங்க. மானம் தடுக்கும், ஆனா அருள் பணிய செய்யும். வித்தியாசம், நீங்கள் எப்பொழுது பணிகிறீர்களோ அப்பெல்லாம் அருள் வேலை செய்யும் அர்த்தம். எப்ப அப்படின்னு நீங்க நிக்கிறீங்களோ அப்பெல்லாம் மலம் வேலை செய்யும் அர்த்தம். ரெண்டுக்குள்ள வேறுபடுதான். கந்த புராணத்துல சூரவன் வதை படலம் அப்படிங்கிற படலத்துல 444 பாட்டு, மூணு நாள் நாலு 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 பாட்டு எளிமையா மனதில் வைத்துள்ள சூரபதுமன் வதைப்படலம் அப்படிங்கிற படலத்துல 444 பாட்டு நினைத்து பார்த்து கொள்ளுங்க. பக்தியில நின்னா நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மளை எல்லாரும் பாராட்டம், நமக்கு அப்படித்தான் நீங்க மாலையை போடும். ஐயா இவரு மாதிரி சிவனடியார் ஒத்துரும் இல்லைங்க, ஒரு மேடையை போட்டு மாலையை போட்டு அப்படியே போட்டா ஆஹா பெருமானே பெருமானே என்ன என்னை எப்படி வச்சிருக்கிற அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி. யாராவது ஒரு பத்து இவனுக்கு வேற பொழப்பு இல்லை அப்படின்னா என்ன அப்படி சொல்லிட்டான் சிவருமன் அங்க போய் சாமி என்ன இப்படி எல்லாம் சொல்றான், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்னா போய் சண்டை, இவன்கிட்ட சண்டை போறது இல்ல அங்கேயும் போய் சண்டை பொழப்பு. ஆக நாம எது ஒன்னத்துக்கும் இல்லை, நீ மானம் மானம் என்ன எது மானம், மானம் எது, பெருமை என்பது தானே அது, எது மானக்கஞ்சாரனார் அவருக்கு பேர் மானக்கஞ்சாரன், அந்த கஞ்சாறு என்கிற ஊருக்கு பெருமையுடையவர். அப்ப அந்த உணர்வு எதுன்னு சிந்தித்து பார்க்கும். அதனால பக்தி என்ற உணர்வில் எப்ப நாம் உடைகிறோமோ அப்பவே படித்துறை என்பது வரத் தொடங்கிடும். அந்த படித்துறை வருகின்ற பொழுது அதுக்கு பொருட்படுத்த தொடங்கினீங்கன்னா பக்திக்கு வர முடியாது. அப்ப அது அதை கடந்து நீங்க வரணும். அப்ப உங்களை உலகம் படித்து படித்து சொல்லும், சொல்லுகின்ற பொழுதுலாம் தலை வணங்கி வணங்கி மாலையா போடுங்க, இன்னும் போடுங்க, இன்னும் போடுங்க, இன்னும் போடுங்க அப்படி மாலையா வாங்கிக்கிட்டே இருக்கும். அது சுழிப்பு இல்லாம, முகச்சுழிப்பு இல்லாம, சதுரு இழந்து பெறனால ஆக அதுக்குள்ள பூனதுவாக கூணுதுரிந்தி சதுர் இழந்து அரிமால் கொண்டு தாரும், அரிமால் கொண்டு அறிகின்ற மயக்கம் கொண்டு, அதாவது உலகியலை அறிந்து அதை பொருட்படுத்தாது நிற்சல். இப்ப இறைவன் மீது அன்பு வந்து விட்டால் பித்து அப்படின்னு மணிவாசல் பின்னாடி சொல்ல போற, பித்தன் என்று என்னை உலகவர் பகர்வது ஒரு காரணம் இது கேளீர், என்ன உலகம்னா என்ன பித்துன்னு சொல்லுது. ஏன் தெரியுமா? ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயம் அது அறியாமே செத்து போய் அது நரகத்திடை விழ புகுகின்ற மக்கள் என்ன பார்த்து பித்து பிடிச்சோன்னு சொல்றாங்க, சொல்லிட்டு போறாங்க. அதான் காரைக்கால் அம்மையா சொன்னாங்க, இந்த உலகம் என்னை ஏற்றுக்கொண்டு என்ன ஆகுது, என் பிரான் ஏற்றுக்கொண்டா போதும், என் பிரான் ஏற்றுக்கொள்ளாமல் என்னை இந்த உலகம் ஏற்று என்ன ஆக போதும். எனவே என் பிரான் அறிந்தால் போதும், வேற யாரும் அறிய வேண்டுங்கிற அவசியம் ஒருபோதும் இல்லைங்க. உங்களை பாராட்டணும்னா என்ன கிடைக்க போகுது, உங்க முன்னாடி பார்த்துட்டு ஆகா போவாங்க, பின்னாடி போனே என்னையா இவனை எல்லாம் பாரு. இதுதான் உலகம், நாம் அதுதாங்க மயங்கி கிடக்கும். உலகம் மயக்கத்துல அதை பாராட்டு சொற்கள்ல மயங்கி மயங்கித்தான் கிடக்குது உலகம். நம் பக்தி கூட வர வர பாராட்டுகள் எச்சரிக்கை உணர்வு கொடுக்கும். சொல்லுகிறானா டே கவனமா இருக்க, கவனமா இருக்க, கவனமா இருக்க அப்படின்னு நமக்கு நினைப்பு வர. பாராட்டும் போதெல்லாம் மயங்கி மயங்கி நிற்கும் போதுதான் பல்வேறு வகையான இடர்பாடுகள் வந்து விழுகின்றன. நீங்க என்ன சொல்ல போனா பல அமைப்புகள் உடைந்து போவதற்கே பாராட்டுகள் தாங்க காரணமாகும். ஒரு ஒரு பத்து பேர் சேர்ந்து நல்லா தொண்டு செஞ்சிட்டு இருப்பாங்க, இவன் உள்ள போவான், ஐயா உங்களை போல சேரான் யாரு, ஐயா உங்களை போன்ற பண்ண யாருமா, இப்படியே பாராட்டு பாராட்டு அவன் குடி கிருன்னு மேலே வச்ச உடனே நாம் தனி இயக்கத்தை கண்டு விடலாம் போல இருக்குதே அப்படின்னு அவன் தனி இயக்கம் ஆயிடுவான். அப்புறம் இங்க இருக்கிறான் இவருக்கு அவருக்காக ஏன் என்ன முன்ன மாதிரிதான் நீங்க என்னெல்லாம் கூப்பிடறது இல்லை பண்றது இல்லை, எனக்குன்னு ஒரு இடம் கொடுக்கறது இல்லை, என்ன மதிக்கிறதே இல்லை, எங்கிட்ட முன்ன சொல்லுவீங்க இப்பெல்லாம் சொல்றதே இல்லை, இனிமே உங்களோட எல்லாம் என்னால வர முடியாதுங்க, நீங்க தனியா பாத்துங்க நான் தனியா பாத்துக்கிறேன். இப்படிதாங்க போகுது. எல்லாருமே நேற்று நாம எப்படி இருந்தோம், நம்ம அடையாளம் காட்டியது எது, எப்படி அடையாளம் அறிந்து கொண்டோம், அதை மறந்து போய்விடுகிற காரணம் இதை தாங்க சிவசமவாதி செய்யறான். ஆணவ மலத்துக்குள்ள அழுந்தி கிடந்த உயிருக்கு எது இறைவனே தெரியல, அப்படி கிடந்த உயிருக்கு அவன் தனு கரண புவனம் என்று எல்லாத்தையும் கூட்டி வித்து கூட்டுன்னு அறிஞ்சிருமா, நினைச்சு பாருங்க. உடம்ப கொண்டாந்து இறைவன் கூட்டி வைத்து விட்டான், உயிரை கொண்டாந்து பொருத்தியாச்சு, அறிய முடிகிறதா, அறியும் போது கூடவே இருந்து இருக்கும், அறியணுமே அவன் அறிவிக்க வேணும், கூடவே இருந்து அனுபவப்படுத்தணுமே. ஒன்றாக இருக்கிற அந்த பெருமான் பேராய் என்று அறிவித்தான் மட்டும் போதாது, அனுபவிக்கும் போது உடனாகணும், அது கூடவே நிக்கிறான், நாம நிக்கும் போது கூடவே நிக்கிறான், நாம தூங்கும்போது நம்ம கூடவே இருந்து தூங்கி, நம்ம கூடவே எழுந்து, நாம சாப்பிடும்போது சாப்பிட்டு, இப்படி எல்லாம் நமக்காகவே கூடவே இருந்து இத்தனையும் பண்றானே அவன் இந்த உயிர் அறியாம நிக்கிறது. அதுக்கு அவர் பக்குவப்பட்ட காலத்துல அடந்தான் மலம் இதுதான் இதுன்னு சொல்லி அறிவித்து கூட்டி கொண்டு தனியா நிறுத்தினான். ஓகே இனிமே நீ நானும் சமம். நன்றி கொன்ற பாவம்பர் நம்முடைய அருளாளர் சொல்லும்போது சிவசமவாதிகளை நன்றி கொன்றவர்கள் பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம இடத்துக்கு வருவதற்கு யார் வழிகாட்டினார்கள், யார் நமக்கு அறிமுகப்படுத்தினாங்க, இந்த சங்கமேஸ்வரர் பெருமான் இருக்கிறாங்க யார் நமக்கு சொல்லியிருப்பார், அவர்னாலதான் உள்ள வந்தேன், ஆனா அவரையே இன்னைக்கு நம்ம என்ன மதிக்காம போயிருக்கோம், அவர் கடந்து போவோம், அவரை மதிக்கவே மாட்டோம், அதுக்கு ஒண்ணும் தெரியாது, அது ஒண்ணுமே தெரியல, அதை இதுதான் கோயிலும் காட்டினார் இல்லையா, அந்த நன்றி ஒண்ணு இருக்கணும் நம்மகிட்ட இருக்குதா இன்னைக்கு இல்லையே, இதெல்லாம் சிந்தித்து பார்த்தா தெரியுது. ஆக பக்தி என்பது நன்றி மறவாமை, பெருமான் செய்கிற கருணை ஒன்றொன்றையும் மறவாது இருப்பதுதான் பக்தி. ஆனா பெருமான் கருணை எப்படி செய்திருந்தார், இதோ இந்த உயிர் வழியா தான் செய்தார், அதுவும் அந்த உயிர் வழியா தான் செய்ய, ஏன் நம்ம தகுதி நேரடியா சிவபெருமான் வந்து செய்யற தகுதி நமக்கு இல்ல, நம்ம போல யாரோ ஒருத்தருடைய அறிவை நின்றுதான் செய்தாக வேண்டும். அப்ப அந்த வழிகாட்டி அந்த உயிரை நாம வணங்கணும், நீங்க அந்த உயிருக்கு மாலை போட வேண்டாம், அதுக்கு ஒரு கோயில் கட்டி வைக்க வேண்டாம், உதாசீனப்படுத்தாம இழிவுபடுத்தாம அவங்க துன்பப்படுத்தாம உங்களால அவங்க இடர் வராம இருந்தா போதும். செய்யறமா நான் நினைக்கிறேன் இல்லையே, இதெல்லாம் சிந்தித்து பார்த்தா தான் தெரியும். அதனால வழிபாட்டு நெறி என்பது நன்றி மறவாம், அயரா அன்பு அறங்கலத்தலும், அயரா அன்பு தான் மறத்தல் இல்லாத, மறத்தல் என்பது எல்லா வகையிலையும் நீங்க எப்படி இங்க இறைவன் உங்களுக்கு செய்த உபகாரத்தை நினைக்க முடியும், இன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் அப்படி நினைச்ச கேட்டா அதை மறக்காம முடிஞ்சது அவரால், திலகவதியார் வேறு புகழனார் வேறு நினைக்கல, திருவருளே திலகவதியாராக வந்தது, திருவருளே புகழனாராக வந்துச்சு அப்படின்னு நினைந்தார், உறுதி நிற்கல, இது நிலை. அதனால பக்தி என்று வரும் பொழுது இகழ்ச்சி என்பது உடனே வரும், வரும்போதெல்லாம் விலகிவிடக்கூடாது பக்தியை விட்டு. ஆனால் யார் என்ன சொன்னாலும் சரி அவர்கள் புரியாம சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதை பொருட்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதே சமயம் அவங்கள கோபப்பட்டுடவும் கூடாது. ஆனால் பூணுதல் என்பது கோணுதல் இன்றி சதுரு இழந்து அறிமால் கொண்டு சாரும் மால் கொண்டு அப்படின்னா அறிகின்ற மயக்கம் கொண்டு, அதாவது உலகியலை அறிந்தே அதை பொருட்படுத்தாது நிற்றல், இதை ஞானப்பித்து என்று சான்றோர்கள் கூறுவார்கள். ஆக அவர் ஞானப்பித்து கொண்டு அறிமால் கொண்டு சாரும் கதியது பரம அதிசயமாக. இவ்வாறு ஞானத்துக்கின் வழியாக பெருமானை பற்றிய நிலையில் சொல்கிறார். உனது கது அந்த வகையில வந்து நிற்க கதியது பரம அதிசயமாக சது இழந்து அறிமால் கொண்டும் ஆக அந்த அருள் உடைய மயக்கம் கொண்டு அருள் மயக்கம் அறிகின்ற மயக்கம் அதாவது அறிமால் கொண்டு தாரும் கதியது கதி அப்படின்னு வீடு பேர். இதுதான் நாம் அடைய வேண்டிய குறிக்கோள். அடைய வேண்டிய குறிக்கோள் தான் சாரும் கதியது பரமா அதிசயம் என பரமா அதிசயம் ஆக அந்த பதியம் பரமா அதிசயம் என்று அதாவது வியப்பு என்று மேலான வியப்பு என்று கற்றா மனமென கதறியும் பதறியும். கற்றா அப்படிங்கிற சொல்லுக்கு இந்த இடத்துக்கு கற்றுன்னு பொருள். கற்றா மனம் கதறாது கற்று ஆ ஆன பத்து கற்று ஆ அப்படிங்கும் போது கற்றா மனம் என அந்த சொல்ல கன்று கூட்டல் ஆ கற்றா என்று வரும். கன்றை ஈன்றிய பசு தன் கன்றை கண்ட மாத்திரத்தில் கசிவது போல என்பது பொருள். ஆனால் கன்றா கற்றா என்பதுக்கு கல்லாதன் பொருள் எடுத்துக்கூடாது. கன்று கூட்டல் ஆ கன்றா அத கற்றா என்று வந்திருக்கிறது. எனவே கற்றா மனமென கதறியும் பதறியும் அந்த கன்றை காணாது தாய் பசு கதறும். கண்ணு கூடி சும்மா சுத்திட்டு தெரியும். நீங்க இதெல்லாம் கன்றும் பசு இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும். கண்ணுக்குட்டி ஒரு இடத்துல இருக்கும், அது பாட்டு சுத்திக்கிட்டு புள்ள பார்த்துட்டு விளையாண்டுக்கிட்டு குதிச்சுட்டு கிடக்கும். இந்த தாய் பசு நேரம் ஆனவுடனே மா மா அடிவயத்துல கத்தும். நீங்க காணமே காணமேனு கத்துமே அந்த கண்ணுக்குட்டியுடைய கனைப்பு கேட்கற வரைக்கும் அதனுடைய கதவு நிக்காது. அது எங்கயா அது கத்துமான்னு கேட்டீங்களா? கத்தவே கத்தாது. அது எங்கேயோ ரெண்டு புள்ள பார்த்துக்கிட்டு நம்ம குழந்தைகள் விளையாண்டுக்கிட்டு குதிச்சுட்டு கிடக்கும். அப்ப அதுக்கு பசின்னு ஒரு வரும்போதுதான் நினைப்பு வந்து வரும். ஆனா அதுக்கு பசிக்குமேனு இது கத்துங்க. அதுதான் தாயினுடைய உள்ளம். தாயின் உள்ளம் அப்படின்னா பெற்றெடுக்கின்ற தாய் மட்டும்தான் இங்க உள்ளம் நினைச்சுக்காதீங்க. அது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில தாய் தான். யாரெல்லாம் நீங்க நீங்க ஒருத்தர் நலமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அந்த நலமாக இருக்க வேண்டும் என்று கருதுவருக்கு நீங்க ஒரு தாய். அப்படி ஒவ்வொரு அப்படித்தான் பெருமான் அப்படித்தான் இருக்கிறான். அன்னைக்கு அவன் அவன் வயிற்றுல நாங்க வந்தோம் அவன் தான் நமக்கு தாய்ங்க இருக்கு. அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று கருதுகின்ற தாய் அவன். கேவலத்துல கடந்த உயிரை சகலத்து கொண்டு வந்து நிறுத்தி மேல சுத்தது கொண்டு போகணும் என்று இடையறாது நம்மை நினைப்பவன். நாம விட்டு விட்டு அவனை நினைக்கிறோம். அவன் நம்மளை விடுவதே இல்லை. அவன் நம்மளை இடையறாது நினைந்து கொண்டிருக்கான். அதனால அவன் அவன்தான் தாய். இந்த தாய் இந்த பந்தத்தோடு முடிந்து விடுகிற தாய். பத்து மாசம் சுமந்து எடுத்து வளர்ந்து ஒரு கையில் ஆச்சு கல்யாணம் ஆகிப்போச்சு நீயாச்சு என்னமோ பண்ணி கடலா போடான்னு விட்டுட்டு போயிடுவா இந்த தாய். என்னைக்காவது அவன் கஷ்டப்படுறன்னைக்கு நினைப்பா நல்லா இருந்தான்னு வச்சுக்கோங்க. நல்லா இருக்கிறான் என் பையன் நல்லா இருக்கிட்டாவன் நல்லா இருக்கிட்டாவன் அப்படின்னு நினைச்சு இவன் ஒரு பக்கம் இருப்பான் அவன் ஒரு பக்கம் இருப்பான். ஆனா இந்த தாய் அப்படியே கருவி கரணங்களை கொடுத்து கூடவே வந்து அடக்கி அறியாமல் கிடக்கிறையாடா அப்படின்னு கூடவே இருந்து நம்ம அறியாத போதும் கூடவே இருந்து அறிகின்ற பொழுதும் கூடவே இருந்து எப்படிப்பட்ட கருணை செய்கிறான். ஆக அதனாலதான் அவன் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால் அந்த கருணை நினைந்து நீங்க உங்கள் நலனின் அக்கறை காட்டுகின்ற ஒவ்வொருவரும் தாய் தான். அது ஏழு வயது குழந்தையா இருக்கலாம் உங்க நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிற கருணை, எழுபது வயதுலையும் இருக்கலாம். இதுதான் அந்த சொல்லுக்கான பொருள். அதுதான் தாய் என்பதுக்கு பொருள் என்ன கற்று ஆ மனம் அப்படிங்கறதுக்கு அதான் பொருள். கண்ணு நினைக்காம சுத்தம் தாய் பசு நினைக்குது இல்லையா? அதுதான் தாய் உள்ளம் என்பது. அந்த தாய் உள்ளம் அதனால இறைவன் தாயும் ஆனாதான் அவனே தாயுமானவன் நிக்கிறான். இதுதான் நிலை. அதனால கற்றா மனம் என கதறியும் பதறியும் அப்படின்னா கசி அந்த நிலையில அந்த கதறுதல் பதறுதல் அப்படின்னு இது அன்பினுடைய நிலை. எனவே அந்த வேறு ஒன்றையும் நினையாது, அந்த கன்றை மட்டுமே நினைந்து இந்த பசுவினுடைய உள்ளம் போல கர்த்தா மனமென கதறியும் பதறியும் பெருமானை நினைந்து நினைந்து அந்த அன்பு நிலையில நிற்கக்கூடிய நிலை. எனவே இந்த உலகிய நிலைகளை பொருட்படுத்தாது. உரையாசிரியர் அப்படியே கொடுத்துக்கிறார், அந்த பகுதி அப்படியே படிக்கணும் பாருங்க. இன்றணிய கன்றுள்ள பசு அது தன்னை சூழ உணரும், தன்னை சூழ உணவும் நீரும் வேறு பல பசுக்களும் இருப்பினும் தனக்குரிய உணவு அதுக்கப்புறம் வேற பசு இது எல்லாமே இருந்தால் தன்னை சூழ உணவும் நீரும் வேறு பல பசுக்களும் இருப்பினும் தன் கன்று தன் அண்மையில் நின்று விலகி இருப்பின் ஏனையவற்றை பொருட்படுத்தாமல் தன் கன்றையே நினைந்து கதறி கதறி பதறும். அவ்வாறே மிக்க பக்குவம் வாய்ந்த அடியவரும் தம்மை சூழ உள்ள உலகிய இன்பங்களை பொருட்படுத்தாது இறைவனால் இறைவனுடைய பிரிவினால் கதறி பதறுவர் என்றவாறு. இப்ப நம்ம மனம் அதான் கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவன். அவர் போய் என்ன உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், இதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், எல்லாம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை எதுவும் வேண்டியது இல்லை. எப்ப அவனுக்கு முன்ன வேற எதுவுமே வேண்டியது, அது எல்லாம் உற்றாருங்கிற சொல்ல எல்லாம் அடங்கியாச்சு. அம்மா அப்பா மனைவி குழந்தை எல்லாம் சொல்லுல அடக்கம். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும் குற்றால தமன்றுரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கன்று ஆ கற்றா கன்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவன். அதான் இங்க சொல்லிட்டார், கற்றா மனமென கதறியும் பதறியும் மற்ற ஓ தெய்வம் கனவனும் இணையா. நனவுலதான் இன்னொரு சாமி இல்லைங்க, கனவுல கூட இன்னொரு என் கை பெருமானித்தவர் இன்னொருவனை வணங்க. இது பக்தியினுடைய வைராக்கியம். அங்க அவங்க ஆட்படும் போது இந்த உறுதிப்பாடு வந்துருங்க. ஆக மற்ற ஓ தெய்வம் கனவினும் நினையாது. அந்த வேறொரு தெய்வத்தை பற்றி நினைப்பு ஒருபோதும் அறியாது. எனவே கற்றாமனமன கதறியும் பதறியும் மற்ற ஓர் தெய்வம் கனவினும் இணையார். இது திருவாசகத்துல வலியுறுத்தப்படுது. பிற தெய்வ வழிபாடுகளை தவிர்த்து சிவபெருமானிடத்து மட்டுமே அன்பு செலுத்துதல். இது திருவாசகம் முழுக்க நீங்க பார்க்கலாம். நம்ம இதுவரைக்கும் வந்த வகையிலே அதான் சொல்லியிருக்கிறாரு, இங்கேயும் அதையதான் வலியுறுத்துகிறார். வேறொரு தெய்வத்தை கனவினும் உண்மை கனவினும் அப்படின்னர். அதனால வேறொரு தெய்வத்தை எந்த வகையிலும் நினையாது அப்படி அப்படி நினைல. மற்றோ தெய்வம் கனவினும் நினையாது அருவரத்து ஒருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பொருள். ஆக இந்த அரு பரத்து ஒருவன் பரம்னா மேலானவன் அர்த்தம். அது நம்மால் தேடி காண முடியாத ஒப்பற்ற அந்த தலைவன் பரம் அப்படின்னா மேலான அருபரம். திருமாலால் காண முடியாது, பிரமனால் காண முடியாது, உருத்திரனால் காண முடியாத அந்த தலைவன் அருவரத்து ஒருவன் நமக்காக நம்ம அவனியில் வந்து ஆக இந்த உலகத்துல வந்து நாம காணும் வண்ணமாக வடிவம் கடந்த பெருமான். வடிவமே அவனுக்கு கிடையாது, அவனுக்கு உருவம் கிடையாது, பேர் கிடையாது, குணம் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. ஒன்றும் இல்லாத அந்த பரம்பொருள் நமக்காக ஒரு உருவம் தாங்கி, நமக்காக ஒரு பேர் தாங்கி, நமக்காக ஒரு இடத்தை பற்றுக்கோடாக கொண்டு வந்து நின்று அருளுகிறதா. இதையெல்லாம் நம்மால உணர முடியாதனால தாங்க நம்மளால அவனை பார்த்து நினைந்து அழுக முடியல. இவ்வளவு பெரிய ஆள் இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கிறானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா தான் தெரியும். அது உலகத்தின் பார்வையில அவங்கவங்களுக்கு அனுபவமாவது வெவ்வேறு வகையில் இருக்கும். அப்படி ஒரு பெரிய ஒருவர் உங்களை தேடி உங்க வீட்டுக்கே வந்து உங்க கூடவே இருக்கிறார் அப்படின்னா அதுதான் தெரியும் உங்களுக்கு. எவ்வளவு அவர் இடத்துல போய் அவரை பார்க்கணும், இவர் அவரு அவரான நம்ம வீட்டுக்கு இப்படி எளிமையா இருந்தாரு, ஐயோ நான் இது தெரியும் யாரும் தெரியாமல்லாம் வந்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கும் போதுதான் இந்த கசிவு. ஏன்னா வந்தது யார், எல்லாரும் வந்தாங்க அவரும் வந்தாரு இவ்வளவுதானே. சரி அவர் யாரும் அவர் வீட்டுக்கு போய் பாரு அப்படின்னு போய் பார்க்கும்போதுதான் தெரியுங்க, அவ்வளவு பெரியவங்களா நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. நான் வந்து எல்லாத்தையும் போலதான் நினைச்சிட்டேன், அன்பு செலுத்தாம விட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கணும். அது அந்த நிலை. ஆக அருவரத்து ஒருவன் அவனியில் வந்து அந்த பெருமான் உயிர்களுக்காகவே இறங்கி வடிவம் தாங்கி வருகிறார். இது ஞான சாஸ்திரத்துல சிவஞான போதம் எட்டாம் சூத்திரத்துல இருக்கு. இதுகாரும் வெளிப்படாது உள் நின்று உணர்த்தி கொண்டிருந்த அந்த தலைவன் உயிருடைய பக்குவம் கண்டு, ஏன் இப்ப சொன்னாத்தான் கேட்கும், கேட்கிற பக்கம் வந்திருக்குது, கேட்கற பக்கம் வந்திருக்குன்னா கேட்கறதுதான் பக்கம் வந்திருக்குது, கேட்டவன நிக்கிறதுக்கு பக்குவம் வரும் அப்புறம், ஏன் அது கேட்டு கேட்டு வருது. ஏன்னா முதல்ல கேட்டல் இருக்குது இல்லைங்களா, கேட்ட மாத்திரத்திலேயே அந்த நிக்கிற பக்குவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்பவே விடுது. கேட்ட மாத்திரம் நமக்கு அந்த பக்குவம் இல்லை. அதனால நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு சாமி, முதல்ல சமயத்தீக்கி கொடுப்போம், அஞ்சு எடுத்து ஒழுங்கா சொல்லு, அதுக்கப்புறம் விசேட தீக்கி கொடுத்து பூசை பண்ணு, இந்த பூசையை ஒழுங்கா பண்ணிட்டு வந்தா நிர்வாண தீக்கி கொடுத்துடலாம். நிர்வாண தீக்கி கொடுத்த வீடு கொடுத்துருவாரா என்ன, அதில் நிக்கிறானா முதல்ல ஓதுதல் வந்தாச்சு இல்ல நிற்கணும் இல்லையா, நிக்கிறானான்னு பாரு, நின்றுட்டா என்ன பண்ணலாம், முடிஞ்சா இவன் அடுத்தவன் நெறிப்படுத்தட்டும் இல்லையா, நீ வேண்டாம் நீ வா நம்மகிட்ட வா, முடிஞ்சு போச்சு. நிர்வாணத்துக்கு அடுத்து அபிடேகம் இருக்கிறது, அபிடேகத்தின் பயனும் வீடு பேரு தான், நிர்வாணத்தின் பயனும் வீடு பேரு தான். நிர்வேதனத்திலிருந்து அபிடேகத்துக்கு போகக்கூடிய ஒருவன் தகுதியுடையவனாக நின்று இன்னொரு உயிரை ஆற்றுப்படுத்தலான்னு இறைவன் நினைச்சானா, அடுத்த தீக்கி கொடுத்து ஆற்றுப்படுத்துவான் இல்லைன்னா, நீ வந்தது போதும் வாசர் நீ போலாவா, உனக்கு இந்த வேலையில வேண்டாம், அதை நான் வேற ஆளை வச்சு பாத்துக்கிறேன், நீ வாராம கொடுத்து. இதுதான் நிலை. இப்ப நாம எல்லாம் பக்குவம் இருக்கிறோமானா, நான் எல்லாரும் பக்கம், யாரெல்லாம் தீட்சி வாங்கிக்கோ அவங்க பக்குவமானவங்க தானே, எந்த அளவுக்கு பக்குவம் ஆயிருக்கிறோம், சமய தீக்கை வாங்குற அளவுக்கு பக்குவம் ஒருத்தர், அடுத்து அதுல இருந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணா செவ்வூச்சை வாங்குற அளவுக்கு பக்குவம், அதுக்கு அடுத்து நிக்கிற உயிருக்கு நிர்வாண தீக்கை வாங்குற அளவுக்கு பக்குவம். ஆனா எல்லாருமே பக்குவப்பட்டவங்க தான். ஆனா பக்குவம் ஒன்னா இல்லையே, சில தீட்சி வாங்கலாம் பக்குவம் ஆயிட்டோமா என்ன, என்ன பக்குவத்தில் இருக்கிறாங்க, எல்லாத்து சமய தீட்சி வாங்கலாம் ஒரு லைனா நிக்க வச்சிடலாம், எல்லார் பக்குவம் ஒரே மாதிரியா இருக்குது, எவ்வளோ காலம் வாங்கி இன்னும் பக்குவம் இல்லையே, ஏன் வரல, அந்த நெஞ்ச அஞ்செழுத்த நேசத்தோடு சொல்லணும், நெஞ்சு அழுத்தி சொல்லும். சங்கரின் ஆச்சியார் மலர் தொடுக்கும் போது இங்க வைத்திருப்பார் சேர்க்கடா சொல்லணும், போய் அங்க போய் பார்த்து எப்படி மலர் தொடுத்தார், அஞ்செழுத்து நெஞ்சு தொடுத்த, நெஞ்சு தொடுத்தது அஞ்செழுத்த, நாமலாம் அப்படியா அவ்வளவுதான் முடிச்சுட்டு ஆயிப்போச்சு. என்னைக்காவது உட்கார்ந்து மந்திரம் சொல்லும் போது ஒரு துளி கண்ணில் கசிவு வந்திருக்குமா, நினைச்சுவாங்க என்னன்னே தெரியும், சொன்னாங்க காதல் சொன்னாங்க நினைச்ச ஒன்னு நினைச்சேன் ஓம்னா என்ன, நமச்சிவா என்ன, நானா என்ன, மானா என்ன, சீனா என்ன, வானா என்ன, யானா, யாருக்குமே தெரியும், எரிஞ்சு என்னங்க ஆக போகுது, காசு வருமா நமக்கு, அவ்வளவுதான் நம்ம இதெல்லாம் என்ன சொன்னாலும் காசு வருமா கடைசி இல்லை, இப்படி ஓடுறோம். நாம எங்கேயும் போய் பொருளை உணர்வு, திருவருளாகி அவனான பொருள், அந்த பொருள் எப்படி உணர்வு, வேகம் கெடுத்தாண்ட வேந்த நதிகள் அப்படி மந்திரத்துக்கு சொல்ல ஒவ்வொரு மணியா தள்ளி அந்த வடிவத்தை நெஞ்சத்துல நிறுத்தி எவ்வளவு காலம் ஆகும், ஆகணும் ஆனா தாங்க உணரும். எனவே உணர்வு பக்குவம் என்பது எல்லா உயிர்களுக்கும் ஒரு நேரத்துல கொடுக்க முடியாது, அந்தந்த உயிருக்கு தக்கவாறு கொடுக்கும், அந்த நிலைக்கு தக்கவாறு கொடுக்கும், அப்படிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, சலிப்பு இல்லாம கொடுத்துட்டு இருக்கிறான். நான் சலிச்சிருவேன், நீங்க சலிச்சிருவீங்க, நான் இதே சொல்லிடுவேன், அதை எப்ப பார்த்தாலும் இந்த கிளாஸ் வந்து உட்கார்ந்த இவர் இதையே தாங்க சொல்றாரு, சி போப்பா அப்படின்னு நான் கேட்கறவங்களுக்கு சலிப்பு வந்துடும், எனக்கு ஒரு நாளைக்கு சலிப்பு வந்து எப்ப பார்த்தாலும் இதையே ஏண்டா சொல்லிட்டு இருக்கானே விட்டுலாம் போ அப்படின்னு நானும் சலிச்சிருவேன். ஆனா ஒரு பெருமான் இருக்கீங்களா, சலிப்பறியா தன்மையா விடியா, நாளைக்கு திரும்பிடுவாங்க, விடியா, நாளைக்கு தெரிஞ்சிருவான். இப்படியே இருக்கிறோம், நாளை போவார், திருநாளை போவார் மட்டும் இல்லைங்க, நம்ம பெருமானும் நாளை போவார் தான். இந்த உயிர் நாளைக்கு தெரிஞ்சிரும், நாளைக்கு தெரிஞ்சிருன்னு உமையம் மட்டும் சொல்லி சொல்லிட்டு வர்றாரு. அவரும் நாமளும் திருந்தவார், எப்பங்க திருந்துவார், திருந்திருவாம்மா திருந்திருவான் அப்படின்னா சொல்லிட்டு அருள் செய்துட்டே இருக்கிறான். நாம எப்ப திருந்த போறோம் தான் தெரியும். இதுதான் நிலை. மற்ற ஓ தெய்வம் கணவனும் நினையாது அறுபரத்தொருவன் அவனியில் வந்து குருவரன் ஆகி. ஆக அந்த மேலான அந்த பரம்பொருள் இந்த உலகத்துல வந்து என்ன வந்தான், அருட்கருணையாக வடிவம் தாங்கி வந்து குருவரன் என்று சொல்லப்பெறுகிற நிலை. ஆக ஆச்சாரியர் என்று சொல்லப்படுகின்ற வடிவம் தாங்கி, மானிட சட்டை தாங்கி வந்து நமக்கு உணர்த்திய உபதேசத்தை சிறுமை என்று இகழாதே. அந்த பெருமையை சிறுமை என்று இகழாதே. பாடல்ல பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும், பெருமை அங்க நின்னுடும். குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. அப்ப படிக்கும்போது எப்படி படிக்கணும், பொருள் உணர்ந்து படிச்சீங்கன்னா, அறுபரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. அது பெருமை, அந்த பெருமையை சிறுமையும் நினைச்சிடாதையா, நினைப்பது குற்றம். சிறுமையும் அது பெருமை, அந்த சிறுமையாக அதை நினைந்து விடாதே என்று குறிப்பு. இதற்கு அருமையார் கொடுத்திருக்கிற ஒரு குறிப்பு சொல்கிறார், அதை சொல்ற, பெருமை சிறுமை என்பன அந்தந்த அளவான அருளை குறித்தது. பெரிய அருளானது அந்த அருளை பெறுவாரின் தகுதியின் அளவில் அமையாது, அதனினும் மிக பெரிதாவது. அது பன்றி குட்டிகளுக்கு தாயாய் வந்து பால் ஊட்டியது போன்றது, அது பெருமை. இங்கு அசுனர் போன்றது, இதை நாய்க்கு தகுசிட்டார் போல் என்று நம் வாதவூர் பெருமான் பல இடங்களில் முடிந்து அருளுவார். இதை ஆன்மாவின் தகுதிக்கு தக்கவாறே அவன் அருளின் அளவும் அமையும் என்று கொள்வது சிறுமை என்று இகழ்வதாகும். என்ன நினைப்பாருங்க, நம்ம சொல்லுவோம் இறைவன் எப்படிங்க அந்தந்த உயிருக்கு தகுதிக்கு தக்கவாறு செய்வாருன்னு சொல்ல முடியுங்களா, தக்கவாறா செய்வதற்கு. ஐயா பன்றிக்கு பால் கொடுத்துக்கணும், இது தக்கதா. பன்றிக்கு எப்படிங்க அருள் செய்யணும், இப்படி பார்த்து ஒரு அருள் செய்யலாம். என்னன்னு இன்னொரு பன்றியை பார்த்து போய் அந்த பன்னிக்குடிக்கு பால் கொடுன்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சு போச்சு. இவனே பன்றிய போன யாருங்க சொன்னான், பண்ணுக்குட்டி தான் வந்து சிவபெருமானே எனக்கு தாயா வந்தா குடிக்குன்னு சொல்லிட்டே இருந்தேன். பன்றி ஏகப்பட்ட பன்றி கிடக்குது, அது ஒரு தாய் பன்றி இறந்து போச்சு, அதனுடைய குட்டிகள்லாம் பால் இல்லாம அழுதுட்டு கிடக்குது, இவன் போய் பால் கொடுக்கணும் என்னங்க இருக்குது. சுந்தரமூர்த்தி சாமி பசியோடு வர இவரு போய் பந்தல் அமைச்சுக்கிட்டு பொதி சோரை வச்சுக்கிட்டு வாப்பா காத்துட்டு போய் சுந்தரக்காக நின்று இருக்கிறார். ஏன் இவர் அனுபவம், பிரம்மா இங்க வா அப்படின்லாம், ஜெய திருமா இங்க வான் கூப்பிடலாம், ஜெய் உருத்தரா இங்க வான் கூப்பிடலாம், நீ போய் முதல்ல சுந்தரசாமிக்கு சோறு கொடு அப்படின்னு சொல்லிருக்கலாம் இல்லையா. இவன் எங்க போகணும், அவன் நினைச்சிருந்தா என்ன, நீ நினைச்சு இப்படி நினைச்சீங்கன்னா தங்க அவன் எவ்வளவு செய்யறான்னா தகுதிக்கு மேல செய்யறாங்க. தகுதி அறிந்து செய்கிறான் என்பது எல்லாரும் சொல்லுகிற பொருள், தகுதி அறிந்து தருகிறான். பாத்திரம் அறிந்து பிச்சை எடு, பாத்திரம் அறிந்து பிச்சை இடுங்கிறான். நம்ம தகுதி அறிஞ்சா நமக்கு இந்த உடம்ப கொடுத்தான், ஐயோ சாமி தகுதிக்கு மேலாகலவா கொடுத்திருக்கிறான். அதாங்க அப்ப நம்முடைய நாவுக்கரசர் கலங்கி நிற்கிறாருங்க. இப்ப இந்த இடமா அந்த இடம் புரிஞ்சு பாருங்க, இந்த சூளை நோயினால் ஆட்பட்டு மேல திரும்பி வந்திருக்கிறார். அந்த சொல் அப்படியே இருக்குது அந்த திருத்தொண்ட புராணத்துல, அவர் ஆட்கொண்ட இடத்துல பாருங்க அந்த பாடம். ஏன்னா அந்த வரியை சுட்டி காட்டினா உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும். அப்படியே இப்ப இந்த இடம் பார்த்துக்குங்க, நாவுக்கரசு பெருமானை ஆட்கொண்ட நிலையில அவர் என்ன நினைந்து அழுகிறார் சொல்றார். அதை மட்டும் அப்படியே படித்து காட்டினா பாத்துக்க. மண்ணும் பதிகமது பாடிய பின் வயிற்று அடு சூளை மரப்பிணிதான் அந்நின்று நிலைக்கண் அகன்றிடலும் அடியேன் உயிரோடு அருள் தந்தது என தென்னிந்த பரம்பொருள் ஆணவதம் திரு ஆருள் பெற்ற சிறப்புடையோர் முன்னின்ற தெருட்சி மருட்சியினால் முதல்வன் கருணை கடல் மூழ்கினரே. ஆனந்த வள்ளத்தில் மூழ்கிட்டாரா, மூழ்கப்புறம் என்ன நினைக்கிறாரா, அங்கங்கள் அடங்க உரோமம் எல்லாம் அடைய புலகங்கண் முகிழ்ந்து அலர பொங்கும் புனல் கண்கள் பொழிந்து இழிய அகம் குழைந்து அனுகூலமாய் மெய் விதிர்த்து சகம் பேய் அப்படின்னு சொன்னார். அந்த இடம் அப்படியே பொழிந்து இழிய புவி மீது விழுந்து புரண்டு அயர்வார். முதல்ல அங்கிருந்து வந்து விழுந்தார், விழுந்தார், புரண்டார், அழுதார். எது தெரியுங்களா? நோய் ஆன விலக்கு ஈடார் ஏத்தும் புரண்டும் விழுந்தும் என் வேதனையாயின விலக்கு ஈடார் என்று விழுந்து புரண்டவர் இப்பவும் விழுந்து புரழுகிறார், இப்பவும் அழுகிறார். நேற்று ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் அழுதது துன்பம் தாங்க மாட்டார், இப்ப இன்பம் தாங்க மாட்டார் அழுகிறார். ஐயோ சாமி, என் நோயை நீக்கிக் கொடுன்னு கேட்டதே எனக்கு போய் இவ்வளவு பெரிய கருணையை கொடுத்திருக்கிறேன், உன் மீது பாமாய் பாடுகிற அருளையல்லவா தந்திருக்கிறார், நான் நோய் தான் தீரணும்னு உன்ட்ட கேட்டேன், எனக்கு நான் பாமால பாடணும்னா உன்னை கேட்டேன். என் நோய் வயிற்று அது சூளை சுடுகின்றது சூளை, என் நோய் தீரணும் உன்ட்ட வந்து நான் கேட்டேன். அழுதா என்ன பண்ணீங்க? நோயை தீர்த்து கொடுத்துட்டு உரை மாலை பாடு என்றல்லவா எனக்கு உணர்த்து இருக்கிறார். அப்படியே சொல்லுகிறாருங்க, இங்கு என் செயலுற்ற பிழைப்பு அதனால் ஏறாத பெருந்து பெருந்து இடர் ஏறிட நின் தரும் கருணை பெரும் வெள்ளம் விடை தகுமோ. இது தருமா சாமி? அப்பர் பெருமான் சிவபெருமான் கேட்ட கேள்வி முதல் கேள்வி என்ன தெரியுமா? இது தருமா? நோய் தீர வந்து உன் கால விழுந்த எனக்கு நோயை தீர்ப்பது தரும், நான் அதுக்கு மேல பாடணும் என்ன படிச்சிருக்கிறிய சாமி, இது தருமோ? இதையெல்லாம் சுந்தரமுத்தர் இது வெள்ள யானை அருள் செய்தது உன் தரமோ நெஞ்சமே முடித்தார் மலை உத்தமனை. இதுதானே அருளாளர்களுடைய உருக்கம், அவங்களுடைய கசிவுக்கு எல்லாம் காரணமாக இவ்வளவு பெரிய கருணை செய்ய எனக்கு போய் இவ்வளவு பெரிய கருணையா. அப்படியே இருக்கு பாருங்க, அருணை வடிவேல் முதலியாருடைய உரையில் ஆக பெருமையை சிறுமை என்று இகழாதே. அவன் செய்கின்ற பெருமை, அதாவது குருநாதன் அவன் உணர்த்துவது பெருமை, அதான் நம்ம எல்லாரும் கருதி இருக்கிற பொருள். இவர் எப்படி எடுத்திருக்கிறார் அருணை வடிவேல் முதலியார்? இறைவன் பண்டிக்கு அருள் செய்த திறத்தை எண்ணி பாருங்க. பன்றிக்கு வேறொரு பன்றி வழியா கொடுத்திருக்கலாம், இவனே பன்றிய கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனா வந்திருக்கிறான் என்பது என்னன்னு கேட்டார். அந்த உயிருக்கு அந்த உயிருக்கு மேலான கருணையை செய்திருக்கிறார். அப்படித்தாங்க நமக்கும், நமக்கு என்ன செய்திருக்கிறார்? அவங்க நெஞ்சு அருளை உணர்ந்தவருக்கு தெரியுங்க, என் தகுதிக்கு மேல் எனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறான். உணராதவங்க சொல்லுவாங்க, சாமி எனக்கு எனக்கு கொடுத்துச்சு. நீங்கள் அருளை உணர்ந்தவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு இறைவன் கொடுத்திருப்பது மிகை, என் தகுதிக்கு மேல கொடுக்கிறான் என்பதை உணர்வீர்கள். உங்களுக்கு அருள் காலாகாத பொழுது மலம் தடுக்குமானால் இந்த சாமி எனக்கு என்னத்தை கொடுக்கும், இத்தனை வருஷமா கும்பரனே எனக்கு ஒன்னத்தையுமே கொடுக்க மாட்டேங்குதுங்க என்ற வருத்தமும் கோபமும் தான் வரும். எனவே யார் யார் என்னென்ன நிற்கிறீர்கள் என்பதை அவர்களே அறிந்து கொள்ளலாம். இது வந்து பெருமையா சிறுமையா என்பதை நீங்க தான் அனுபவத்தில் தெரிந்து கொள்ளதாக அருளாளர்கள் எடுத்து காட்டியிருப்பது இறைவன் நமக்கு செய்திருக்கிற கருணை, மிகப்பெரும் கருணை, மிகப்பெரும் கருணை. உங்களை கேட்டு இந்த உடம்பு கொடுக்கல, உங்களை கேட்டு இந்த அறிவை கொடுக்கல, உங்களை கேட்டு இந்த அழகை கொடுக்கல, அவன் கொடுத்தாங்க. நீங்க அழகா இருக்கிறது கண்ணாடி முன்னாடி நெஞ்சு நிமித்திட்டு நீங்க நிக்கலாம், இந்த அழகு யார் கொடுத்தது? ஏன் பிறவிலேயே ஒரு கண்ணை குண்டாக்கி தானே என்ன இருக்கும், அந்த அழகான கண்ணு இருக்குமா உங்களுக்கு? எனக்கு மூக்கு அழகா இருக்குது, அந்த மூக்கு கொஞ்சம் வச்சு அரை உள்ள அமுத்திருந்தானே, என்ன ஜப்பான்காரங்க இருக்க மூக்கு மாதிரி உள்ள அமுத்திருந்தானே, அழகான மூக்குன்னு சொல்லியிருப்பீங்களா? உங்களை கேட்டுதான் கொடுத்தாரு அதெல்லாம், உங்களுக்கு இருக்க அழகு யார் கொடுத்தது? இந்த அழகுல தானே மயங்கி கிடக்கிறோம். ஐயோ நான் அழகா இருக்கிறேன், ஐயோ நான் அழகா இருக்கிறேன் அப்படின்னு அழகி மயங்கி கிடக்குது இந்த உயிர். இது அவன் கொடுத்தது அல்லவா? கண்ணாடிக்கு நான் நிற்கும் போதுதான் இது என் பெருமான் கொடுத்தது, என் பெருமான் கொடுத்த நினைப்பு வருமா நமக்கு? இல்ல நம்ம அப்பா அம்மா சேர்ந்து கொடுத்தாங்க அந்த அழகை, அப்படியே நம்ம தம்பிக்கு கொடுத்துருக்கோமே, நம்ம அண்ணனுக்கு கொடுத்துருக்கணுமே, நம்ம அக்காவுக்கு கொடுத்துருக்கணுமே, இல்லையே நீங்க மட்டும்தாங்க அழகா இருக்கிறீங்க, உங்க தம்பி அழகா இல்லைங்க, உங்க அண்ணன் அழகா இல்லையே அப்படின்னு சொல்றமே, ஏன் இது யாரு கொடுத்தது? உங்களை கேட்டு கொடுத்தாரா? அவன் கொடுத்தது அல்லவா? அப்ப பார்க்கும் போதெல்லாம் அவன் கொடுத்தது இந்த நினைப்பு வரணும் இல்லையா? வரமாட்டேங்குது. ஏன் தடுத்தது? மானம் ஒன்றே, அறியாமை, மலம், வலிமை மிக்கிறது. இந்த வலிமையை வழிபாட்டால மட்டும்தான் வெல்ல முடியும். அவன் அருளால மட்டும்தான் வெல்ல முடியும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது அவனை மறவாவிருத்தல் தான். அந்த பூசையும் வழிபாடும் தான் இறைவனிடத்தில் நம்மை நெருங்கி கொண்டு செல்லணே ஒழிய, உங்களுக்குன்னு எனக்குன்னு ஒண்ணு இருக்குது, எனக்குன்னு ஒண்ணு இருக்குது, எனக்குன்னு ஒண்ணு இருக்குதுன்னு நினைக்கிற வரைக்கும் நீங்க அவனை நெருங்க முடியாது. அந்த நினைப்பு திருமாலுக்கு இருந்துச்சு, பிரமனுக்கு இருந்துச்சு, எனவே அவங்க இறைவனை காண முடியல. இந்த நினைப்பு உங்களுக்கும் இருக்குமானால் எனக்கும் இருக்குமானால் அதேதான் நிலம். என்னை நான் என்பதறியேன், பகல் இரவாவதும் அறியேன், மனவாசகம் கடந்த அந்த பெருமான் மத்தோர் மத்தனாக்கி என்பது திருவாசகம். வான் கெட்டு மாறுதம் மாய்ந்து அளவு நீர் மண் கடினும் தான் கட்டலின்றி சதிப்பறியா தன்மையனுக்கு ஊன் கட்டு உயிர் கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளேனும் கொட்டாமோ. நான் கடனும் நான்கிற இருப்பு கடன் எனக்குன்னு ஒண்ணு இருக்குது, எனக்கு தானே இது, எனக்கு தானே இது அப்படிங்கிற நினைத்து என்னைக்கு கெடுகிறதோ அன்னைக்கு இறைவன் முன்ன நிப்பாங்க. எனக்கு எனக்கு அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் வரமாட்டாங்க. இதுதான் நிலை.